వేదాంతలక్ష్మణమునేంద్రకృపాద్దబోధం తత్పాదయుగ్మసరధీర్వభృంగరాజం త్రయంతయుగ్మకృతభూరిపరిశ్రమం తం శ్రీరంగలక్ష్మణమునిం శరణం ప్రపద్యే. అస్మద్ గురుభ్యో నమః, అస్మద్ పరమ గురుభ్యో నమః, అస్మద్ సర్వ గురుభ్యో నమః. శ్రీమతే వేదాంత గురవే నమః, శ్రీమతే రామానుజాయ నమః, శ్రీ మహాపూర్ణాయ నమః, శ్రీమద్యామనుమునియే నమః, శ్రీ రామమిశ్రాయ నమః, శ్రీ పునరీకాక్షాయ నమః, శ్రీమన్నాథమునియే నమః, శ్రీమతే జడగోపాయ నమః, శ్రీమతే పుష్పక్షేనాయ నమః. శ్రీయై నమః శ్రీధరాయ నమః లక్ష్మీనాథసమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్యపర్యంతాం వందే గురు పరంపరాం గోపాలదేశికపదాబ్జమధువ్రతస్య ప్రజ్ఞావిరక్తికరుణాముఖ సద్గుణాబ్ధే వేదాంతలక్ష్మణమునే శ్రితభాగధేయం పాదార్హిందయుగళం శరణం ప్రపద్యే. நாம் நம்முடைய உயர்ந்ததான சிரேஷ்டமான லோகோஜீவனமாக இருக்கக்கூடிய அற்புதமான ஆச்சாரிய பரம்பரையை அனுபவித்து கொண்டு வரும் இந்த உபன்யாச தொடர்ச்சியில் ஸ்ரீமத் ஆண்டவன் சம்பிரதாயம் என்று ஜெகத் பிரசித்தமாய் சிஷியர்களையெல்லாம் அமோகமாக ஆதரிப்பித்து கொண்டு அனுகிரகித்து கொண்டு எல்லாரையும் உஜ்ஜீவனம் செய்து கொண்டு வரும் இந்த சம்பிரதாயத்திற்கு ஆண்டவன் என்றதான திருநாமத்திற்கு காரணமாயும் ஸ்ரீபாஷ்யகாரர் போலே மகோன்னதமான பிரபாவத்தோடையும் எழுந்துருளிருந்த ஸ்ரீ பழுத்தூர் ஆண்டவனுடைய திவ்ய வைபவத்தை இன்று நாம் சேவிச்சுக்க போகிறோம். நம்முடைய சம்பிரதாயத்திற்கு ஆதியில் சனாதன தர்மம் என்றும் வைதிக மதம் என்றும் பின்னால் இது உபய வேதாந்த சம்பிரதாயம் என்றும் எம்பெருமானார் தரிசனம் என்றும் சுவாமி நிகமானந்த மகாதேசிகன் சம்பிரதாயம் என்றும் இப்படி காலப்போக்கில் பல பல உயர்ந்த திருநாமங்களை பெற்று வந்திருக்கிறது என்றும் பார்த்தோம். இந்த தேசிக சம்பிரதாயத்திலே ஒரு பிரசித்தமான ஒரு கிளையாக இன்று ஸ்ரீமத் ஆண்டவன் சம்பிரதாயம் விளங்கி வருகிறது எல்லாரும் அறிவோம். நம்முடைய உத்தமமான ஆச்சாரிய பரம்பரை ஸ்ரீமத் ஆண்டவன் சம்பிரதாயம். இப்பொழுது எழுந்தருளிருக்கும் ஸ்ரீமத் ஆண்டவன் இந்த ஆண்டவன் சம்பிரதாயத்தினுடைய 11வது பீடாதிபதியாக எழுந்தருளிருக்கிறார். முதல் ஸ்தானத்தில் ஸ்ரீமத் வழுத்தூர் ஆண்டவன் எழுந்தருளிருந்தார். அப்பொழுதெல்லாம் இதற்கு முதல் ஸ்தானம், முதல் பீடம், இரண்டாவது பீடம் என்றெல்லாம் வார்த்தை சொல்லும் வழக்கம் இல்லை. ஆண்டவன் சம்பிரதாயம் எப்படி தொடங்கிற்று, யாரால் தொடங்கிற்று, ஏன் தொடங்கிற்று, ஏன் ஆண்டவன் சம்பிரதாயம் என்றதான திருநாமம் வந்தது, இந்த முதல் ஆண்டவனான ஸ்ரீமத் வழுத்தூர் ஆண்டவனுடைய தெய்வ வைபவம் என்ன என்பதையெல்லாம் இன்று நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய கூட்டஸ்த பரம்பரையிலே 4 கூட்டஸ்தர்களை நாம் சேவிச்சுண்டோம். பெருமாளும் தாயாரும் தொடங்கி வைத்ததான இந்த இரகசியமான பிரபத்தி சம்பிரதாயத்திலே நம்மாழ்வார் நமக்கு முதல் கூட்டஸ்தர். அதனாலே பிரபன்ன ஜனசந்தான கூட்டஸ்தர் என்றே நம்மாழ்வாரை நாம் சேவிக்கிறோம். நம்மாழ்வாருக்கு பிறகு இந்த சம்பிரதாயத்தை எல்லாரும் கொண்டாடும்படியாக எல்லாரும் தேர் சொன்ன மாத்திரத்திலே கைகூப்பும்படியாக இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு பெருமை சேர்த்தவர் ஸ்ரீபாஷ்யகாரர். அதனால் 2வது கூட்டத்தராக எம்பெருமானாரை சொல்கிறோம். எம்பெருமானார் எத்தனை பாடுபட்டாலும் அத்தனை சிரமங்களும் எல்லாம் வீணாகி போகும்போல் பிரபத்தி என்பதே ஒரு அனுஷ்டிக்க வேண்டிய உபாயமில்லை, நினைத்து கொண்டிருந்தால் மாத்திரம் போதும் என்ற அளவுக்கு அந்த பிரபத்தியை உருக்குலைத்து விட்டார்கள் என்றதான ஒரு பெரிய அவலமான ஸ்திதி ஏற்படும் நிலை இருந்தது. அப்பொழுது எம்பெருமானாருடைய திவ்ய அனுகிரகத்தினாலே சுவாமி நிகமானந்த மகாதேசிகன் அவதரித்து இந்த சம்பிரதாயத்தை, பிரபத்தி சம்பிரதாயத்தை, இந்த இரகசிய சம்பிரதாயத்தை காப்பாற்றி தந்தார். அதனால பிரபத்தி சம்பிரதாயத்திற்கு நாம் 3வது கூட்டத்தராக திவ்யமான வைபவத்தை நமக்கெல்லாம் பிரகாசிப்பித்தருளி திருவேங்கடமுடையானே அவதாரம் செய்தார் என்று சொல்லும்படியாக எழுந்தருளிருந்த சுவாமி நிகமானந்த மகாதேசிகனை சொல்லுகிறோம். நம்முடைய 3வது கூட்டத்தர் என்று சுவாமி நிகமானந்த மகாதேசிகனே மீண்டும் தேசிகனாகவே அவதரித்தார் என்று சொல்லலாம் அளவுக்கு ராயம்பேட்டையில் அவதரித்து அதுவும் எப்படி திருவேங்கடமுடையானுடைய திவ்ய அனுகிரகத்தினாலே அவருடைய கண்டாம்சமாக சுவாமி தேசிகன் அவதரித்தாரோ அதே போல ஒப்பிலியப்பன் திருவிண்ணகப்பனுடைய கண்டாம்சமாக அவதரித்தவர் என்பதனாலே திருக்குடந்த தேசிகனை அதுவும் சுவாமி தேசிகன் போலே இந்த ரகசிய பரம்பரையை, பிரபத்தி பரம்பரையை விசரிப்பித்தவர் ஆனபடினாலே திருக்குழந்தை தேசிகனா நான்காவது கூட்டஸ்தரா சொல்லுகிறோம். ஆக முதல் கூட்டஸ்தர் நம்மாழ்வார், இரண்டாவது கூட்டஸ்தர் ஸ்ரீபாஷ்யகாரர், மூன்றாவது கூட்டஸ்தர் சுவாமி நிகமாத்மா தேசிகன், நான்காவது கூட்டஸ்தர் திருக்குழந்தை தேசிகன் என்று. திருக்குழந்தை தேசிகனுடைய தெய்வ வைபவத்தை சென்ற 5-6 வாரங்களாக சேவிச்சுண்டோம். ஸ்ரீமத் திருக்குழந்தை தேசிகன் இன்றைய கணக்குப்படி 1700வது வருஷம், 1700 AD வருஷத்திலே அவதரித்தார். விக்ரம வருஷத்திலே புரட்டாசி போராடத்திலே அவதரித்தார் என்று பார்த்தோம். அவருடைய சரித்திரமும் 83 அற்புதமான சம்வத்சரங்கள். அவர் அந்திம தசையிலே ஒரே ஒரு நாள் சன்னியாசாசிரமத்தை சுவீகரிச்சுண்டு எழுந்தருளிருந்து நினைத்தபடியே திருநாட்டுக்கு எழுந்தருளினார், சங்கல்பித்தபடி திருநாட்டுக்கு எழுந்தருளினார் என்பதையும் பார்த்தோம். இந்த திருக்குழந்தை தேசிகனுடைய 3 முக்கியமான சன்னியாசி சிஷ்யர்களினாலே இந்த சம்பிரதாயத்துக்கு முனித்ரய சம்பிரதாயம் என்று திருநாமம் வந்ததையும் பார்த்தோம். அந்த மூவரில் ரொம்ப முக்கியமானவர் வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் என்று கொண்டாடும்படியான ஸ்ரீ வழுத்தூர் ஆண்டவன். வழுத்தூர் ஆண்டவனுடைய தெய்வ வைபவத்தை இன்றைக்கு நாம் அனுபவிக்க போறோம். வழுத்தூர் என்பது ரொம்ப அற்புதமான ஏகாந்தமான பரமைகாந்திகளாய், அதுவும் வேதத்திலே கரை கண்டவர்களாய், அதிலும் அனுஷ்டானபரர்களாய் அக்னிஹோத்திரம் செய்து கொண்டிருந்து அதனாலே தீட்சிதர்கள் பல பேர் நிறைந்திருக்கும்படியான அற்புதமான அக்ரஹாரம் திருக்குழந்தைக்கு கிழக்காக இருக்கும் அக்ரஹாரம். முன்னாளில் பெரிய மகான்கள் எழுந்தவர்கள் இருந்த அக்ரஹாரம், அதனாலே அந்த அக்ரஹாரத்திலே தீட்சிதர்களும் பலரும் உண்டு. இந்த வழுத்தூர் அக்ரஹாரத்திலே எழுந்தவர்கள் இருக்கும்படியான எம்பெருமான், உற்சவமூர்த்தியான எம்பெருமானுக்கு ஒரு பெருமை சொல்ற வழக்கம். கலியன் மங்களாஜாசனம் பண்ணின காவேரி தீர க்ஷேத்திரங்களிலே ஆடுதுறை பெருமாள் என்று சொல்லும்படியான கூடலூர் என்ற திவ்ய தேசம் உண்டு. கலியன் 5-ஆம் பத்தில் பெரிய திருமொழியில அறிவதறியான் என்கிறதான பதிகத்திற்கு அடுத்த பதிகம், தாம் தம் பெருமையறியார் தூதுவேந்தற்காயவேந்தர் ஊர்போல் தாந்தள் விரல் வெண்கலனன் மடவார் கூந்தல் கமழுங்கூடலூரே என்று தொடங்கி 10 பாசுரத்தினாலே மங்களாசாசனம் பண்றார் ஜெகத்ரக்ஷக பெருமாளை. தாம் தம் பெருமையறியார் தன்னுடைய மேன்மையினுடைய எல்லையை தானே அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு மேன்மையுடையவர். அவரே தன்னுடைய சௌலபியத்தினுடைய எல்லையினாலே கிருஷ்ணாவதாரம் பண்ணி அது இடைச்சிகளுக்கெல்லாம் இளையனாயும், இடைச்சிகளுடைய பேச்சையெல்லாம் ஏச்சையெல்லாம் கேட்டு ரசித்தவராயும், அதனாலே பெருமை பெற்றவராயும், இப்ப அதனாலே உகந்திருந்த எம்பெருமான், மேன்மைக்கு எல்லை காண முடியாத எம்பெருமான், மேன்மைக்கு தன்னாலேயே தன் எல்லை காண முடியாத எம்பெருமான், எளிமைக்கு எல்லையாய் திருவாய்ப்பாடியிலே பட்ட ஏச்சும் பேச்சும் தனக்கு பெருமையாய் கிடை கொண்ட பெருமாள் என்று கூடலூர் என்கிறதான் இந்த திவ்ய தேசத்திலே அதே மகாத்மியம் சற்றும் குறையாமல். திவ்யாத்மஸ்வரூபத்துக்கு என்ன பெருமை உண்டோ, பரமவதநாதனுக்கு என்ன மகாத்மியம் உண்டோ, அதே பெருமாள் கண்ணனாய் வந்து அவதரித்து தூது போன பெருமாள் உண்டே, அந்த தூது போன பெருமாளே இப்பொழுது இங்கே கூடலூரிலே சேவை சாதிக்கிறார் என்றதான மங்களாசாசன பாசுரம் இது. அதே போல ரொம்ப ஈடுபட்டு அந்த பெருமாள் இவரிடத்துல பெருகு காதலடியேன் உள்ளம் உருகப் புகுந்த ஒருவர் ஊர்போல் என்று அனுசந்தானம் பண்றார். எனக்கு இதயத்திலே எத்தனையோ ஆசைகள் அலைமோதி கொண்டிருந்தது, அத்தனை ஆசையையும் பெருமாளையே ஆசைப்படும்படியாக திருப்பி விட்டார். கடல் போல ஆசை இருக்கு நெஞ்சத்துல, ஆனா அந்த கடல் எல்லாம் குமுறி குமுறி வேறெங்கோ திசை பாய்ந்து கொண்டிருந்ததை மொத்தத்தையும் பெருமாள் பக்கத்திலே திருப்பி விட்டார். அந்த பெருமாள் ஜெகத்ரக்ஷக பெருமாள் இங்கே எனக்கு இருக்காருன்னு பெருகு காதலடியேன் உள்ளம் உருக புகுந்த ஒருவர் போல் எதற்கெல்லாம் ஆசைப்பட்டது என்னுடைய பகவத் விஷயத்திலே உருகும்படியாக திருப்பி விட்ட பெருமாள் என்பதாக அனுசந்தானம் பண்ணி ஜெகத்ரக்ஷக பெருமாளும் மங்களாசாசனம் பண்றார். அந்த ஜெகத்ரக்ஷக பெருமாளுடையதான திருக்கோவில் ஒரு சமயம் வெள்ளத்தினாலே பாதிக்கப்பட்டதாய் அதனால வெள்ளத்தினாலே பாதிக்கப்பட்டு மூலவரும் உற்சவர் எங்கேயோ பிரிஞ்சு போயிட்டார். அந்த உற்சவர் அதுக்கு ரொம்ப சமீபத்திலே கரையிலே இருக்கக்கூடிய எதிர்கரையில் இருக்கக்கூடிய வழுத்தூர் கிராமத்திலே கிடைத்ததாகவும் அந்த உற்சவரை அங்கே கோவிலாக எழுந்தருளி பண்ணினார்கள் என்று அந்த கோவில் தான் இப்பொழுது வழுத்தூரிலே கோவிலாக அக்ரஹாரத்திலே எழுந்தருளி இருக்கிற பெருமாள் என்று சொல்ற வழக்கம். இந்த பெருமாள் மங்களாசாசன பெருமாள் என்றும் ரொம்ப மகா வைபவத்தை உடையவர் என்றும் அந்த விஷயமெல்லாம் போக இன்னொரு ஆச்சரியமான நம் சம்பிரதாயத்திற்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்பொழுது நாம் அனுபவிக்கக்கூடிய வழுத்தூர் ஆண்டவன் இந்த பெருமாளுடைய ஏகாந்தத்திலே சகஜமாக பேசிட்டு இருப்பார்னு சொல்றா. அந்த அளவுக்கு வழுத்தூர் ஆண்டவனுடைய பெருமை அபாரமானது. எப்படி தேவப்பெருமாளோடைய திருக்கச்சி நம்பிகள் ரொம்ப சகஜமாக பேசினார் என்று கேள்விப்படுறோமோ, எப்படி பட்டர் பராசர பட்டர் திரு நம்பெருமாளோடே பெரிய பெருமாளோடே ரொம்ப சகஜமாக பேசுவார் என்று சம்பிரதாயத்திலே கேள்விப்படுறோமோ, அதுபோல ரொம்ப மகாத்மியமுடைய வழுத்தூர் ஆண்டவன் இந்த ஜெகத்ரக்ஷக பெருமாளோடே ஏகாந்தத்திலே சகஜமாக பேசுவார் என்று சொல்ல முடியாத அளவுக்கு. எதுக்கா இந்த விஷயம்னா, நம்முடைய இந்த ரகசிய பரம்பரை உபன்யாசத்திலே பிரபத்தி சம்பிரதாயத்தினுடைய பரம்பரை உபன்யாசத்திலே அடியேன் அடிக்கடி விஞ்ஞாபிப்பது, நம்முடைய ஆச்சாரியர்கள் மாலுகந்த ஆசிரியர் என்றதான முக்கியமான ஒரு சிறப்பை உடையவர்கள் என்பதனால தான் இதை நான் அடிக்கடி விஞ்ஞாபனம் பண்ணிட்டே வரேன். நம்முடைய ஆச்சாரியர்கள் பல பேர் எம்பெருமான் தானே உகந்து அவர்களை ஆதரித்து அனுகிரகித்து அவளை சுவீகரித்து அவளை ஆச்சாரியாளாக உலகுக்கு காட்டி கொடுத்து அவர்களோட நிறைய பரிமாற்றங்கள் எல்லாம் பண்ணி கொண்டவன். எப்படி பாஷ்யக்காரர் சொன்னால் தேவ பெருமாளோடே பெரியபெருமாளோடே எத்தனை பரிமாற்றங்கள் உண்டு என்று பார்த்தோம் இல்லையா. அதுபோல் நம்மாழ்வாருக்கும் பெருமாளுக்கும் அநேகமான பரிமாற்றங்கள், பாஷ்யக்காரருக்கும் பெருமாளுக்கும், அதே போல சுவாமி தேசிகனுக்கும் பெருமாளுக்கும். திருக்குழந்த தேசிகனை பார்த்தோம், திருக்குழந்த தேசிகன் திருக்குழ ஆறாவது ஆழ்வான் அருகிலேயே கூட்டு வைத்து கொண்டு வாழ்நாளெல்லாம் அனுகிரகிச்சுண்டு வருஷிச்சு கொண்டிருந்தார் என்று பார்த்தோம். அதே போன்றதான ஒரு பெரிய பெருமையை உடையவர் வழுத்தூர் ஆண்டவன். வழுத்தூர் ஆண்டவனையும் திருக்குழந்தை ஆறாவது ஆழ்வான் விசேஷமாக அனுகிரகிச்சார் என்பதையும் பார்க்க போறோம். இப்படியான இந்த வசதியான க்ஷேத்திரம், திவ்யதேசத்து எம்பெருமான் எழுந்தருள் இருக்குமதான க்ஷேத்திரம், அப்பேற்பட்டதான வழுத்தூர் அக்ரஹாரத்திலே, அதுவும் காவேரிக்கரையிலே, காவேரிக்கரையை ஸ்மரிக்கும் போது சுவாமி தேசிகன் மகர்ஷி அருளி செய்தார். பாகவதம் முதலான புராணங்களிலே பார்த்தோம், காவேரி முதலான நதி தீரங்களிலே எம்பெருமான் உயர்ந்த தன்னுடையதான பக்தர்களை அநேக தேசிகாபதேசத்தாலே அவதரிப்பித்தருளினான் என்று சாதிக்கிறார் ரகசியத்ரயசாரத்தில். தாமிரபர்ணீநதி எத்ர கிருதமாபயஸ்வினி காவேரி ச மகாபாக பிரதீதி ச மகாநதி அபிபந்தி ஜலந்தாசாம் முனுஜா முனுஜேஸ்வர பிராயோ பகவதி பக்தா வாசுதேவே அமலாசயா என்று இந்த ஸ்லோகத்தை எடுத்து எத்தனை எத்தனை நூறு நூறு ஆயிரம் ஆயிரம் ரிஷிகள் எல்லாம் ரொம்ப தத்துவவித்துக்களாயிருந்து சாட்சாத்காரமுடையவர்கள் எல்லாரும் அப்படி இருந்தான் நித்தியசூரி துல்லியமான மகரிஷிகள் எல்லாரும் வடதேசத்திலே அத்தனை பேர் இருக்க கலியுகத்திலே நிலைமை மாறி போகுமப்பா. இந்த வடதேசத்திலே இருக்கிற இத்தனை பேரை காட்டணும், அத்தனை மகான்களை காட்டணும், தென் தேசத்திலே ரொம்ப மகான்கள் அவதரிக்க போறான்னு சுகபிரம்ம ரிஷி அங்கே பரீட்சத்துக்கு சொன்னாரோ இல்லையோ. அப்படியான மகான்கள் மீண்டும் மீண்டும் அவதாரம் பண்ணிகிட்டே இருக்கா, சுவாமி தேசிகன் எடுத்தார் போல அதுக்கு பிறகும் கூட அவதாரம் பண்ணிகிட்டே இருக்கா. அதில் வழுத்தூர் ஆண்டவனையும் கட்டாயம் உத்தர சொல்லணும். காவேரிக்கரையிலே அவதரித்து எம்பெருமானோடே சகஜமாக சம்பாஷணம் பண்ணும் முடியாத மகாத்மியத்தோடு எழுந்தருளி இருந்தார் இவர். வழுத்தூர் கிரகத்திலே நைத்ரவ காசி கோத்திரத்திலே ஸ்ரீனிவாசாச்சாரிய என்கிற ஒரு உயர்ந்த அனுஷ்டாதாவான வேதவித்தான மகானுக்கு புத்திரராக அவதாரம் பண்ணினார். அவதாரம் பண்ணி யதா காலம் இவருக்கு உபநயனாதி சம்ஸ்காரங்கள்லாம் ஆச்சு. வேதாத்தியனம் பண்ணி பிரம்மச்சரிய விரதத்தோடே பூர்ணமாக எழுந்துருளிருந்து அப்பொழுதே நல்ல மகா மேதாவியாய் ரொம்ப சிரேஷ்டமான பக்தராய் ரொம்ப எழுந்தருளிருந்தது போக, இந்த சுவாமியினிடத்திலே ஒரு அபாரமான ஒரு குணம், ரொம்ப வைராக்கிய நிதியாய் எழுந்தருளிருந்தார். சிறு வயசிலேயே ரொம்ப வைராக்கிய நிதியாய் எழுந்தருளிருந்தார். அந்த வைராக்கியம்தான் பெரியவாள் ரொம்பவும் முதலிலே ஆசைப்படும்படியானதான ஒரு கல்யாண குணம் அது. எல்லா மகாத்மியத்துக்கும் ஆதாரம் என்னன்னா வைராக்கியம்தான். இது எவ்வளவு பக்தி இருந்தாலும், எவ்வளவு ஞானம் இருந்தாலும், எவ்வளவு அனுஷ்டானம் இருந்தாலும், இது எல்லாவற்றையும் ரொம்ப மெருகேற்றி கொடுப்பது வைராக்கியம்தான். வைராக்கியம் இல்லாததான ஞானமோ, வைராக்கியம் இல்லாத அனுஷ்டானம், இல்லை வைராக்கியம் இல்லாத பக்தியும் கூட அது அவ்வளவு மெருகேறாது. ஷோடச வர்ண சுவர்ணத்தோடு ஒக்கும் என்று எப்படி பத்திரமாத்து தங்கம்னு சொன்னால், அது மகாத்மியத்துக்கு அந்த பத்திரமாத்து என்று சொல்லும்படியான பெருமையை தரக்கூடியது வைராக்கியம் தானே. அது ஏற்பட்ட ரொம்ப உசந்த வைராக்கிய நிதியாக எழுந்துள்ள இருந்தார் இந்த சுவாமி. அது சிறு வயசு, இவருக்கு காலத்திலே கல்யாணம் செய்து வைக்க வேண்டும்னு பெரியவாள் ஆசைப்பட்டா. அது கல்யாண பேச்சு எடுத்தா, கல்யாண பேச்சு எடுத்த அன்னைக்கே இந்த சுவாமி ஆற்ற விட்டு ஓடி போயிட்டார். இப்படி செய்யலாமா, ஒருத்தர் ஆற்ற விட்டு ஓடி போவாளா, இது நியாயமா என்றால், இது ரொம்ப பெரிய தர்மசாஸ்திரம் இருக்கு இந்த விஷயத்துல. சந்நியாசம் எப்போ பண்ணிக்கணும்னு கேட்டா, இல்லை எப்போ ஆசிரமத்தை மாத்திக்கணும்னு விசாரிச்சா, இப்பொழுதெல்லாம் நிறைய பேர் இதே மாதிரி ஆத்த பிடிக்கலன்னா எங்கேயாவது ஊரை போய் எங்கேனா போய் சுத்த போயிடுறது, வெளியில போயிடுறது, ஆத்துக்கே திரும்பி வராமல் இருக்கிறது. இந்த மாதிரி லோகத்துல எத்தனையோ 100,000 குடும்பங்கள்ல இருக்கதான் இருக்கு, இல்லை இல்லை இல்லாமல் இல்லை. ஆனா எந்த காரியத்தை பண்ணாலும் அதுல சாஸ்திரம் இருக்கணும் என்றது தான் மகான்களுடைய நான திருவுள்ளம். பிரம்மச்சரிய ஆசிரமத்தை எது நாள் வரைக்கும் கடைபிடிக்கணும், கிரகஸ்தாசிரமத்தை எது நாள் வரைக்கும் கடைபிடிக்கணும், வானப்பிரஸ்தாசிரமம் எவ்வளவு நாள், அப்புறம் சன்னியாசாசிரமம் எப்படி எவ்வளவு நாள் எவ்வளவு காலம் என்றெல்லாம் அதெல்லாம் ஒரு வரமுறை பண்ணி வச்சிருக்கா. அதை மீறி செய்யறது வர்ணாசிரம தர்மத்துக்கு விரோதம். விரோதம்னா இருந்து போனா என்ன என்று நினைக்க கூடாது. எப்போ வர்ணாசிரம தர்மத்துக்கு விரோதமாக நடந்தாலும் அது அதர்மம், அதர்மம்னா பாபம், பாபம்னா அது மேற்கொண்டு நரக முதலானதான தண்டனைகளுக்கெல்லாம் ஹேதுவாக இருக்கும், எத்தனையோ அசௌக்கியங்களுக்கும் காரணமாக இருக்கும். அதனால ஒவ்வொரு விஷயத்திலையும் அது தர்மத்தை பார்ப்பா பெரியவா. இப்பொழுது நான் சொல்கிற அழுத்தோராண்டவன் சிறு வயசுலேயே ஆத்து விட்டு ஓடி போயிட்டார் என்று கேள்விப்படுறோம் இல்லையா, இது என்ன விதத்திலே தர்மமாகும், இது வர்ணாசிரம தர்மத்துக்கு ஒக்குமா என்று பார்த்தா, எதஹரேப விரஜேத்து ததஹரேப சந்நியசேத்து என்று இப்படி ஸ்மிருதி வாக்கியம் இருக்கு. வேத வாக்கிய உபனிஷத்திலே கூட இருக்கு இந்த வாக்கியம், எதஹரேப விரஜேத்து ததஹரேப சந்நியசேத்து என்று. என்னைக்கு வைராக்கியம் முத்தி போச்சோ, அந்த வைராக்கியம் முத்தின அன்னைக்கே சன்னியாசத்தை சீகரிச்சுக்கலாம், இதற்காக நாள் நட்சத்திரம்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டாம்னு சொல்லியிருக்கு. ஒருத்தன் பிரம்மச்சாரியா இருக்கான், பிரம்மச்சாரியா இருந்தே சன்னியாசியா போகலாம்னு சாஸ்திரம் சொல்றது. பிரம்மச்சாரியா இருந்து கிரகஸ்தாசிரமம் இருந்தும் சன்னியாசியா போகலாம்னு சொல்றது. ஏன் இப்படி சொல்றதுன்னா, ரெண்டுத்திலையும் தர்மம் இருக்கு. கிரகஸ்தாசிரமத்திலே இருந்து சத்சந்தானத்தை அபிவிருத்தி பண்ணி நம்முடைய பிதற்களுக்கு உண்டானதான கடன்களை முடிச்சு கொண்டு அதற்கு பிறகு சன்னியாசாசிரமத்துக்கு போனா அது லோகத்துக்கு உபகாரமாயும், பித்ருக்களுக்கு உபகாரமாயும், வம்சத்துக்கு உபகாரமாயும், தனக்கும் ஒரு மனசிலே பூர்ண வைராகியத்துக்கு ஹேத்துவாயும் இருக்கும் என்பதனாலே கிரகஸ்தாசிரமத்து சாஸ்திரம் அவசியம் இருப்பது நல்லதுன்னு சொல்றது. ஆனா அதே சமயம் ரொம்ப வைராகியத்தினாலே கொஞ்சமும் கூட எந்த விதமான போகத்திலும் கொஞ்சமும் நசியே இல்லாமல் வெறுத்து போய், அதனால தனார்ஜனத்திலேயும் பூர்ணமான வெறுப்போட, அதே போல ஸ்திரீ விஷயங்களிலேயும் பூர்ணமான வெறுப்போட, அப்படி மனசானது அந்த அளவுக்கு பக்குவப்பட்டு இருந்ததானா அதற்கும் மேலேயும் கிரகஸ்தாசிரமத்திலே இருப்பதாக ஒரு பாவனை பண்ணிக்கொண்டு அதிலே பூர்ண வெறுப்போடே இருப்பது ரொம்ப தப்பு. எந்த ஆசிரமத்தையும் அந்தந்த ஆசிரமத்துக்கு உண்டானதான தர்மத்தை பகவத் பிரீத்தியாக, அந்த பகவானுக்கு பிரீத்தியாக இருக்கிற திருப்தியோடே செய்யணும் என்றதான சாஸ்திரத்தில். அதை அனுட்டிக்க முடியாமல் போனால் அது கிரகஸ்தாசிரமம் சன்னியாசியாவதற்கு பிரம்மச்சாரியாகவே இருந்து சன்னியாசியாகவும் போகலாம்னு இது போல நிறைய பிரிவாள் இருந்திருக்கா. உபனிஷத் பாஷ்யக்காரருமே கூட பிரம்மச்சாரியா இருந்து சன்னியாச ஆசிரமத்திலே போனார்னு சொல்லுவா. இல்ல சில பேர் சொல்றா, இல்ல அவருக்கு ஒரு குமாரத்தி உண்டு போல கேள்விப்படுறோம்னு சொல்றா. அதுல அவ்வளவா தெளிவான விஷயம் இல்லை. பிரம்மச்சரிய ஆசிரமத்திலிருந்து சன்னியாசியாக போனார் என்று சொல்லுவா. ஏன்னா அது தப்பு இல்லை. இன்னும் கேட்டா அப்படி இருந்து போவதும் கூட சாஸ்திரத்துல ஒத்துண்டிருக்கிற விஷயம்தான். ஆனா பிரம்மச்சாரியாய் அநேகமாக சுமார் 20 வருஷம் இருக்கும், 20 திருநட்சத்திரம் இருக்கும் சுவாமிக்கு. அப்போது 20 திருநட்சத்திரம் ஆதரவிட்டு ஓடி போயிட்டார். கல்யாண பேச்சு எடுத்துட்டா இனிமே கல்யாணம்னா குடும்பம், குடும்பம்னா சம்சாரம், சம்சாரம்னா பந்தம். அது பந்தம்னா பகவத் சிந்தனை கிடையாது, அதனாலே ஆத்ம திருப்தி கிடையாது, அதனாலே இது அந்த ஆத்மாவுக்கு இதனாலே எத்தனையோ அதிருப்திகள் உண்டு என்று நினைச்சு அதனாலே சுவாமி ஆத்து விட்டு கிளம்பி போயிட்டார். பிரம்மச்சரிய ஆசிரமத்தை விட்டா அப்படியே சிப்பெல்லாம் நிறைய பேர் இருக்கா, பிரம்மச்சாரியாவே காலத்தை தள்ளிவிடலாம் அப்படின்னு இருக்கா. ஆனா சாஸ்திரத்துல என்ன ஒரு கட்டளை இருக்குன்னா, பிரம்மச்சரியாவே பிரம்மச்சாரியாவே காலம் பூரா இருப்பதா இருந்தா, அப்படி தீர்மானிப்பதா இருந்தா, அதுக்கு நைஷ்டிக பிரம்மச்சாரியாக இருப்பதாக ஆச்சாரியனிடத்துல உத்தரவு பெற்று கொண்டு நைஷ்டிக பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிப்பதாக சங்கல்பிச்சு நைஷ்டிக பிரம்மச்சாரியா இருக்கலாமே ஒழிய வெறுமனே பிரம்மச்சாரியாவே காலத்தை தள்ளலாம்னு கிடையாது. என்ன பிரம்மச்சரிய ஆசிரமம்ன்றதே எதுக்காக அப்படின்னா, அது வேதாத்தியனத்துக்காக ஏற்பட்டது பிரம்மச்சரிய ஆசிரமம். ஆச்சாரியரிடத்திலே மேலும் மேலும் வேதாத்தியனத்தை கடைபிடிக்கிற நாள் வரைக்கும் தான் பிரம்மச்சரிய ஆசிரமம்னே பேர். இல்லை அதுக்கப்புறம் அந்த ஆசிரமத்துக்கு பிரம்மச்சரிய ஆசிரமம் என்றெல்லாம் பேச்சுக்கு தான் பேரே ஒழிய அது வாஸ்தவமான பிரம்மச்சரிய ஆசிரமம் இல்லை. அதனாலே சாஸ்திரத்தை ரொம்ப கடைபிடிக்கிற மகான்களாக இருந்தார்னா, எவ்வளவு நாள் வேதாத்தியனம் பண்ணுறாளோ, எப்பொழுது ஆச்சாரியன் சமாவர்த்தனம் என்கிறதான அந்த பிரம்மச்சரியத்தினுடைய முடிவு விரதம் பண்ணி வைக்கிறாரோ, அது வரைக்கும் தான் பிரம்மச்சரிய ஆசிரமம். அதற்கு பிறகு கொஞ்ச நாள் கூட இப்படி ஆசிரமம் இல்லாமல் இருக்கக்கூடாது என்று உடனேயே கிரகஸ்தாசிரமத்துக்கு போவது, இல்லைன்னா அப்படிதான் பிடிச்சிருந்தா சன்னியாசாசிரமத்துக்கும் போகலாம். ஆனால் ஏதாவது ஒரு ஆசிரமத்துக்கு போகணும். அனாசிரவீன திட்டே தூ என்று இந்த வாக்கியத்தை எடுத்து ஸ்ரீபாஷ்யத்தெல்லாம் கூட ரொம்பவும் நிர்ணயம் பண்ணி சொல்றா. ஒரு ஆசிரமமும் இல்லாமல் ஏதோ பேருக்கு அந்த ஆசிரமத்தில் இருக்கேன் என்று இருக்கக்கூடாது. எந்த ஆசிரமத்தில் இருந்தாலும் அந்த ஆசிரமத்துக்கு உண்டானதான பூர்ண அனுஷ்டானத்தை பண்ணணும். இப்பொழுது சுவாமி ஆத்த விட்டு ஓடி போயிட்டார் அப்படின்னா பிரம்மச்சாரியாகவே இருக்கிறார்னு வச்சுக்கலாம். ஆனால் பிரம்மச்சாரியா இருப்பது என்றால் அது பிரம்மச்சாரிக்கு உண்டானதான அக்னிகாரியம் உண்டு, அது சன்னிதானம் உண்டு. அதுவும் அந்த சன்னிதானத்தை அக்னிய தாரியா அக்னியா வச்சுக்கலன்னாலும் ரெண்டு வேளையும் அக்னிய உபாசிக்கணும். அக்னியை உபாசிப்பதற்கு என்று அதற்காக சில சௌகரியங்கள் வேணும். அதுக்காகவாவது ஒரு ஆற்றில் இருக்கணும். இன்னும் பிரம்மச்சாரிக்கு அவர் பிதிருக்காரியங்கள்லாம் சம்பவிச்சதுன்னா அதுக்குண்டான பிதிருக்காரியங்களெல்லாம் பண்ணணும். அது பிதிருக்காரியங்கள் பண்ணுறதுக்கு வேண்டியதான கிரக சம்பந்தமும் வேணும். அதனால பிரம்மச்சாரி ஆசிரமம்னு சொன்னான்னா அது வீட்டுக்கு எந்த தொடர்பும் இல்லாம, யாரு கண்டலையும் படாம, அப்பா அம்மாவுக்கு கூட எந்த ஒரு கடன்களையும் தீர்க்காம எங்கேயாவது ஓடி போய் சுத்திட்டு இருக்கிறதுன்றதுலாம் ரொம்ப அசாஸ்திரியம், அதனால ரொம்ப பாவம் அது. அதே போல சில கிரகஸ்தால் கூட வீட்டை விட்டு ஓடி போறது உண்டு, அவளுக்கும் அது ரொம்ப மகாபாபம் அது. ஏன்னா கிரகஸ்தனுக்கு என்று எத்தனையோ கடமைகள் இருக்கு, அதுல முக்கியமாக அவாவா பிதிர்காரியங்கள் இருக்கு, அது அக்னிகாரியம் இருக்கு. அக்னிகாரியம் இல்லைன்னு நினைச்சுன்னுட்டோம். இப்போ கிரகஸ்தனுக்கு முக்கியமாக அவபாதன அக்னி உண்டு. ரொம்ப பிராச்சீனத்துல அக்னிஹோத்திர அக்னியோட கூட இருந்தா அந்த மாதிரியான கர்மாக்களுக்கு பத்னியோட இருந்து தான் அதெல்லாம் பண்ணி ஆகணும். மாம்பியாள் விட்டு ஓடி போயிட்டேன் அப்படின்னு சொல்லி அதனாலே அக்னி தனக்கு ஏற்பட்டதான் சந்தியாவந்தனம் போல ரொம்ப அவசியமா விகிதமான உபாசனாக்னி அக்னிஹோத்திராக்னி எல்லாம் விட்டுட்டு ஓடுவது என்பது பொண்டாட்டி விட்டு ஓடினான்னா சந்தியாவந்தனத்தை விட்டு ஓடுற அளவுக்கு அவ்வளவு பாபம் அது. அதனால இவ்வளவு விஷயங்கள் உள்ளடங்கி இருக்கிறதுனால வீட்டை விட்டு ஓடுவதா இருந்தா ஓடி போனால் அதற்கு மேலே சன்னியாசாசிரமந்தான் உகப்பு என்று, அதுவும் சண்டையினாலே கோபத்தினாலே இல்லை கடன் தொல்லையினாலே சம்சாரத்தில் இருக்கிற எத்தனையோ பீடைகளினாலே சம்சாரத்தை விட்டு ஓடுவது என்பதனாலே வரக்கூடிய அது சன்னியாசாசிரமத்துக்கு சரி வராது. ஏன்னா சன்னியாசியாக போனா விட்டு இது இதுக்கெல்லாம் தொல்லைகளுக்கு பயந்துண்டு தானே சன்னியாசியாக போனா, மனசில் வைராக்கியம் வரலையே. அப்போ சன்னியாசியாக போனா விட்டு வைராக்கியம் வராமல் வைராக்கியம் இல்லாத சின்ன யோஜனைகளெல்லாம் பட்டுண்டு அதனாலே சன்னியாசிக்கு தகாத பாவத்தை எல்லாம் மானசிகமாகவோ இல்லை காயிகமாகவோ இல்லை பேச்சாலேயோ பண்ணி கொண்டு இருந்து மகாபாபத்தை சம்பாதிப்பது ரொம்ப தப்பு. அதனால பூர்ணமான வைராக்கியம் இருந்தால் சன்னியாசியாக போகலாம், அது பிரம்மச்சாரியாக இருந்தாலும் அப்படி பூர்ணமான வைராக்கியத்தோடு சன்னியாசியாக போகலாம். ஆனால் சன்னியாசியாக போயிட்டா கிரகத்துக்கு வேண்டிய கடன்கள் கிடையாது, அதே மாதிரி மாதா பித்ராக்களுக்கு கூட செய்ய வேண்டியதான கடன்கள் கிடையாது, சாஸ்திரியமாக கிடையாது. அதனால அது வர்ணாசிரம சர்மத்தை பரிபாலிக்கிறதே நோக்கா இருக்கிற மகான்கள் இப்படி சில பேர் பிரம்மச்சாரி ஆசிரமத்திலிருந்து ஆத்து விட்டு ஓடி போறான்னா அடுத்தது சன்னியாச ஆசிரமத்தை கிரகிச்சுக்கிறதுன்றதுதான் அவளுடையதான வழக்கம். அதுவும் அந்த நல்ல பக்குவமான மனசோட பூர்ண வைராக்கியத்துல ஆசையோட வைராக்கியத்தை ரசிக்கிறதுன்றது ஒரு பாவனை, அது ஒரு நல்ல பாவனை. அது அது சில மகான்களுக்கு தான் கைவரும். அது வைராக்கிய ராசிகா வைராக்கிய ராக ரசிகோ பவா என்று பாகவத மகாத்மியத்துல ஸ்ரீமத் பாகவதத்துல பாகவத மகாத்மியம்னு அதுக்கு முன்னாடி ஒரு பாகம் அனுசந்தானம் பண்ணுவா சில பெரியவா, அதுல வரும் வைராக்கிய ராக ரசிகோ பவா என்று. அதுபோல வைராக்கியத்தை ரசிக்கிற சுவாவம்னு உண்டு. அப்படியாக இருந்ததுனாலே வழுத்தூராண்டவன் சன்னியாசாசிரமத்தில் சீகரிக்கலாம்னு அந்த சின்ன வயசுல 20 திருநக்ஷத்திரமும் ஆகலைன்னு நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் சரியான சம்வத்சரங்கள் பெரியவா எழுதி வைக்கல, எல்லாம் சுமாரான ஊகத்தினால தான் இந்த சம்வத்சரங்கள் எல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. சுவாமி உபநயனமாகி வேதாத்தியனமாகி அப்புறம் கல்யாண வயசு வந்தவாறே சுவாமி கல்யாண பேச்சு எடுத்த போது ஆத்து விட்டு ஓடி போயிட்டார் என்று தான் எழுதி வச்சிருக்கா. அதனால அது அநேகமாக 20 திருநக்ஷத்திரங்களாக இருக்கலாம்னு. இந்த சுவாமியினுடைய அவதாரம் இப்பொழுது நாம் சொல்லும்படியாக இருக்கக்கூடிய வருஷங்களில் 1743வது வருஷம், அது ருத்ரோத்காரி வருஷம், ஆவணி பூரட்டாதி. இது ஒரு கணக்கில் பார்க்கணும். ஏன்னா திருக்குழந்தேசிகனுக்கும் வழுத்தூராண்டவனுக்கும் எத்தனை சம்வத்சரங்கள் அவதாரத்திலே வித்தியாசம்னா சரியாக 43 வருஷம் வித்தியாசம். 1700வது வருஷம் திருக்குழந்தேசிகன் அவதாரம், 1743வது வருஷம் வழுத்தூராண்டவனுடைய அவதாரம். இந்த 43 வருஷத்தை கவனம் வச்சுக்கணும். ஏன்னா பின்னாடி திருக்குழந்தேசிகனோட வழுத்தூராண்டவனுக்கு இருக்கிறதான அந்த அன்வயம், அது பின்னாடி திருக்குழந்தேசிகனோடையே வழுத்தூராண்டவன் எழுந்தருளிருந்த காலங்கள், இதெல்லாம் உத்தேசித்து பார்க்கறதுக்கு இது உபயோகமாக இருக்கும். ஏன்னா 1743வது சம்வத்சரத்திலே வழுத்தூராண்டவன் அவதரித்தார், 1783வது சம்வத்சரத்திலே திருக்குழந்தேசிகன் திருநாட்டுக்கு எழுந்தருளினார். அப்போது திருக்குழந்தேசிகன் திருநாட்டுக்கு எழுந்தருளிச்சே வழுத்தூராண்டவனுக்கு 40 திருநக்ஷத்திரங்கள். அந்த 40 நட்சத்திரத்துக்குள்ளேயே வழுத்தூராண்டவன் இன்னும் ரொம்ப பிரசித்தமான ஆச்சாரியர் ஆயிட்டார். அது பின்னாடி நாம் அனுபவிக்கிட்டே சொல்கிறோம். இந்த அப்போ இப்போது 1743 அவதரித்தவர் சுமார் 1763 வாக்கிலே சன்னியாச ஆசிரமத்தை சுவீகரிச்சுண்டார்னு நமக்கு ஓரளவு தெரிகிறது. இவர் யாரிடத்திலே சன்னியாச ஆசிரமம் சுவீகரிச்சுண்டார், அப்போ நிறைய பேர் சன்னியாசிகள் இருந்திருக்கா, அத்தனை சன்னியா அப்பெல்லாம் சன்னியாசிகள் நிறைய பேர் இருப்பா, ஆச்சாரியாளாக தான் இருப்பான்னு இல்லை. பிராமணாளுக்கு எப்படி உபநயனமோ அது மாதிரி கிரகஸ்த தர்மமோ அது மாதிரியே சன்னியாச தர்மமும் சொல்லப்பட்டிருப்பதுனாலே சன்னியாசிகள் நிறைய பேர் இருப்பா. சுவாமி இப்போ வழுத்தூராண்டவன் அந்த பிரம்மச்சரிய ஆசிரமத்திலேருந்து சன்னியாசி ஆசிரமத்துக்கு உடனே மாறுவதற்காக யாரை போய் ஆசிரயிச்சார்னா, திருக்குழந்தேசிகனுக்கு ஆச்சாரியராகி எழுந்தருள் இருந்தார் ஒருத்தர் பாதுகா சேவக ராமானுஜ சுவாமின்னு. இவரை பற்றியும் நாம் கொஞ்சம் அப்போ தெரிஞ்சுட்டோம். திருக்குழந்தேசிகனுடைய சம்பூர்ண ஆச்சாரியர் சாக்ஷாத் சுவாமி தான், வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் சாக்ஷாத் சுவாமி தான். ஆனால் அந்த சாக்ஷாத் சுவாமிக்கு சதீர்த்தர், சதீர்த்தர்னா கூடவே சன்னியாசியாக இருந்தார் ஒருத்தர், பாதுகா சேவக ராமானுஜ சுவாமின்னு, ரங்கநாத சுவாமி கல்யாணாக ரங்கநாத சுவாமின்னு முதல்ல பார்த்தோம், சாக்ஷாத் சுவாமியினுடைய ஆச்சாரியரை பார்த்தோம். அந்த கல்யாணாவ ரங்கநாத சுவாமியினுடைய சிஷ்யராக இருந்தார் அந்த சாக்ஷாத் சுவாமியும் பாதுகா சேவக ராமானுஜ சுவாமியும். அந்த பாதுகா சேவக ராமானுஜ சுவாமிக்கு சாக்ஷாத் சுவாமியினிடத்துலையும் ரொம்ப ரொம்ப விசுவாசம். நம்ம நம்முடைய ஆச்சாரியன் போலேயே ரொம்ப பெரிய ஆச்சாரியராயும் ரொம்ப வைராகிய நிதியாயும் ஞானானுஷ்டான வைராகிய சேவதி என்று சொல்லும்படியான பெருமையோட இருக்கார்னு சாக்ஷாத் சுவாமியினிடத்தில் ரொம்ப மரியாதை. அதனால சாக்ஷாத் சுவாமியினிடத்துலையும் தான் சிஷ்யராக இருக்கணும்னு ஆசைப்பட்டு அவரிடத்துலாம் பகவத் விஷயம் காலக்ஷேபம் பண்ணினார் அந்த பாதுகா சேவக ராமானுஜ சுவாமி. திருக்குழந்த தேசிகனுக்கு எல்லா விதத்திலும் சாக்ஷாத் சுவாமி ஆச்சாரியர்னு பார்த்தோம். திருக்குழந்த தேசிகனுக்கு சமாசிரணம், வேதாத்தியனம், இதர சாஸ்திரங்கள் எல்லாத்துக்கும் அவருடைய தொகப்பனார் ஆச்சாரியம். வேதாந்த காலக்ஷேமம், பரநியாசம், பிரபத்தி வித்தியை இதுக்கெல்லாம் சாக்ஷாத் சுவாமி ஆச்சாரியர். அதே சமயம் பகவத் விஷயத்துக்கு இந்த பாதுகா சேவக ராமானுஜ சுவாமி தான் ஆச்சாரியர். அதாவது சாக்ஷாத் சுவாமியினிடத்திலே பகவத் விஷயம் அதிகரிச்ச பாதுகா சேவக ராமானுஜ சுவாமியினிடத்துலனா திருக்குடந்த தேசிகன் பகவத் விஷயம் அதிகரிச்சார், மற்றதெல்லாம் சாக்ஷாத் சுவாமியினிடத்திலே அதிகரிச்சார்னு பார்த்துருக்கோம். அந்த பாதுகா சேவக ராமானுஜ சுவாமிக்கு எதனால் அந்த திருநாமம்னா, பாதுகா சகஸ்திரத்திலே அவ்வளவு ஊர்ஜம் இருக்கு. பாதுகா சகஸ்திரத்திலே இல்லாத தாத்பரியங்கள் இல்லை, பாதுகா சகஸ்திரம் பண்ணி வைக்காத அனுகிரகம் இல்லை. அதனாலே நமக்கு எல்லா நிதியாயும் இருப்பது பெருமாளுடைய திருவடி என்றால் அந்த திருவடிக்கும் ரட்சகமாக இருக்கக்கூடியது என்பதனாலே பாதுகைகளே நமக்கு எல்லாம் என்று அவ்வளவு விசுவாசத்தோடு சுவாமி தேசிகனிடத்திலேயும் பாதுகா தேவியனிடத்திலேயும் பாதுகா சகஸ்திர ஸ்தோத்திர அந்த ஸ்லோகங்களிடத்திலேயும் அந்த பரிபூர்ணமான பக்தியோடும் விசுவாசத்தோடும் தான் பாதுகா சேவகன்தான் என்றதான அந்த உயர்ந்த பாவனையினோடே பாதுகா சேவக ராமானுஜன் என்றே தனக்கு சன்னியாசாசிரமத்தை சுவீகரிச்சுண்டு திருநாமத்தை சுவீகரிச்சுண்டு எழுந்தருள் இருந்த அந்த பாதுகா சேவக ராமானுஜ சுவாமியினிடத்துல பழுத்தூர் ஆண்டவன் என்று சொல்ல முடியாது. இப்பொழுது நாம் பேசிக்கொண்டவருக்கு அந்த பிரம்மச்சாரியானவர் சன்னியாசாசிரமத்தை பிரார்த்திச்சார். அப்பொழுது பாதுகா சேவக ராமானுஜ சுவாமிக்கு ரொம்ப வார்த்தக்கியம், நல்ல கழத்தனம், இத்தனை சின்ன குழந்தை வந்து பிரார்த்திக்கிறானே சன்னியாசாசிரமத்துக்கு என்று ரொம்ப பிரமிச்சார், ஆச்சரியப்பட்டார். அந்த குழந்தையினுடையதான அந்த வைராக்கியத்தை தான் பரீட்சித்து தெரிஞ்சுட்டார். அந்த குழந்தை உண்மையாகவே ரொம்ப பூர்ண வைராக்கியத்தோடு தான் வந்திருக்கான், ஏதோ வெறுமை ஆற்றுல செண்டை போட்டுட்டு வரலை, நல்ல வேதாத்தியனம் பண்ணியிருக்கான், இதர சாஸ்திரங்கள்லாம் ஓரளவு திட்டமாக வாசிச்சிருக்கான், உண்மையான வைராக்கியத்தோடு இருக்கான், அந்த சன்னியாசாசிரமந்தான் இந்த குழந்தைக்கு தகும் என்று சுவாமி திருவள்ளப்பட்டு பாதுகா சேவக ராமானுஜ சுவாமி வழுத்தூர் ஆண்டவனுக்கு சன்னியாசாசிரமத்தை பண்ணி வச்சார். வேதாந்த ராமானுஜன் என்றதான திருநாமத்தையும் சாத்தினார். எதுக்காகன்னா அந்த வேதாந்த ராமானுஜன்றதான திருநாமம் தான் சாக்ஷாத் சுவாமிக்கும் திருநாமம். தனக்கு ரொம்ப இஷ்டமான சதீர்த்தராயும் தனக்கு ஆச்சாரியராயும் ரொம்ப மகானாயும் சாக்ஷாத் பாஷ்யக்காரரே என்று சொல்லும்படியாக எழுந்தருள் இருந்ததினாலே சாக்ஷாத் சுவாமி என்றே பெயர் பெற்றவராகவும் இருக்க தன்னுடைய அந்த ஆச்சாரியன் போலே இந்த குழந்தை ரொம்ப பெரிய ஆச்சாரியனாக வரணும், இந்த குழந்தை அப்படியாக ரொம்ப பாஷ்யக்காரர் போலே நன்னா சம்பிரதாயத்தை அபிவிருத்தி பண்ணணும், இத்தனை சின்ன வயசுல இத்தனை சின்ன வயசுலே கிரகஸ்தாசிரமத்திலே கொஞ்சமும் நாட்டம் இல்லாமல் பூர்ண வைராக்கியத்தோடே நல்ல பக்திமானாக இருக்கான் இந்த குழந்தை, இவன் மேலே மேலே நன்னா அபிவிருத்தி வந்து பாஷ்யக்காரர் போலே சம்பிரதாயத்தை ரட்சிப்பான் என்கிறதான ஒரு நம்பிக்கையோடு இந்த குழந்தைக்கு தன்னுடைய தனக்கு இஷ்டமான சதீர்த்தராயும் ஆச்சாரியராயும் விழுந்துருள் இருந்த சாக்ஷாத் சுவாமியினுடையதான திருநாமத்தையே இந்த குழந்தைக்கு சாத்தி வேதாந்த ராமானுஜன் என்று அனுகிரகிச்சார். அதனால தான் நம்ம சம்பிரதாயத்தில் வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன்னே இப்போ அடுத்தடுத்து திருநாமங்கள் பார்ப்போம். இது தேரழுந்தூர் ஆண்டவனுக்கும் அதே திருநாமம், திருக்குழந்த ஆண்டவனுக்கும் அதே திருநாமம் பார்க்க போகிறோம். இப்படி வேதாந்த ராமானுஜன் என்றதான திருநாமத்தோடு வேதாந்த ராமானுஜ யதி என்று தான் அப்பெல்லாம் பின்னாடி தான் சிஷியாள் வந்தால் மகாதேசிகன் என்றதான திருநாமத்தெல்லாம் சேர்த்துப்பா, வேதாந்த ராமானுஜ யதி என்றதான பெயரோடு ஆகாங்கே சஞ்சரிச்சுட்டு இருந்தார். பாதுகா சேவக ராமானுஜ சுவாமிக்கு சன்னியாசம் தான் கொடுக்க முடிஞ்சதே ஒழிய இந்த குழந்தைக்கு ஆச்சாரியரா இருந்து மேற்கொண்டு காலக்ஷேபங்கள் எல்லாம் தொடர்ந்து சாதிச்சு பரநியாசம் எல்லாம் பண்ணி வைக்கிற அளவுக்கு அவருக்கு அப்போ தெம்பில்ல. அதனால வழுத்தூர் ஆண்டவனுக்கு ஒரு பெரிய ஒரு ஏக்கம், ரொம்ப ஏமாற்றம். என்னன்னா, யார் நமக்கு காலக்ஷேமம் சொல்ல போறா, யார் நமக்கு பரநியாசம் பண்ணி வைக்க போறா, யார் நமக்கு ஆச்சாரியனா இருக்க முடியும் என்று பாதுகா சேவக ராமானுஜ சுவாமி சீக்கிரமே பரம உதிச்சுட்டார். எப்படி ஆச்சாரியனை இனிமே தேடிக்க போறோம்னு பெரிய கவலையாயிடுத்து சுவாமிக்கு. இதே போல கவலை பல பேருக்கும் உண்டு. பாஷ்யக்காரருக்கே இருந்தது, நான் எப்படி ஆச்சாரியனை தேடிக்க போறோம், யார் ஆச்சாரியரா கிடைக்க போறாரோ அப்படின்னு. ஆளவந்தாருக்குமே இந்த கவலை இருந்தது. ஆளவந்தாருக்கு அவருடைய திருத்தகுப்பனார் ஈஸ்வர பட்டாழ்வான்னு திருநாமம், அவர் சீக்கிரம் பரம உதிச்சுட்டார். அதனால உபநயனம் பண்ணி வச்சார். அப்புறம் வேதாத்தியனம் பண்ணி வைக்க வேண்டிய வயசுல கொஞ்ச நாள் இருந்தார், பரம உதிச்சுட்டார். அதனால எங்க பண்ணலாம்னு யோசிச்சார். அப்புறம்தான் மகாபாஷ்ய பட்டர் என்றவரிடத்திலே போகலாம், அவர் நல்ல வேதவித்தா இருக்கார், நல்ல அத்தியனவராக இருக்கார், நல்ல சாஸ்திரம் சொல்லித்தரார், மீமாம்சா சாஸ்திரத்திலே ரொம்ப கட்டிக்காரராக இருக்கார் என்று அவரிடத்திலே கொண்டு போய் சேர்த்து விட்டா யாரோ பெரியவா. அதுபோல ஆச்சாரியரை தேடுவது என்பது இப்போ கூட எல்லாம் இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. எந்த பள்ளிக்கூடத்தில் சேர்ந்தால் பையன் பிரமாதமாக வருவான், அப்படியே பெரிய அந்தஸ்தோடு இருப்பான், அப்படியே பணமான பணமாக புரட்டுவான் அப்படின்றதெல்லாம் இப்போ எல்லாருக்கும் எல்லா காலத்திலையும் ஃப்யூச்சரை பற்றி கவலை உண்டு. அதில் வழுத்தூர் ஆண்டவனுக்கு ஆனால் நாம் எந்த ஆச்சாரியர் ஆசிரியக்க போகிறோம் என்று ரொம்ப கவலையாக போச்சு. அப்போது பாதுகா சேவக ராமானுஜ சுவாமி பரம விதிச்சதுனாலே ஒரு வழி இல்லாமல் சன்னியாச ஆசிரமத்திலே ரொம்ப நிஷ்டையோட சன்னியாச ஆசிரமத்துக்கு உண்டானதான அனுஷ்டானத்தை பண்ணிட்டு அதுக்கு உண்டானதான தியானங்களை பண்ணி கொண்டு ஏகாந்தமாக சஞ்சாரம் பண்ணி கொண்டு இருந்துட்டு இருந்த வேலையில தான் எப்பவுமே கதி இல்லாதவாளுக்கு பெருமாள் தானே துணை. அது பெருமாளை ரொம்ப பிரார்த்திச்சுட்டு இருந்தார். ஒரு ஆச்சாரியன் வேணும்னு பிரார்த்திச்சுட்டு இருக்கச்சேதான் அபரியாப்தாமிரதம் ஸ்ரீ ஆறாவதாழ்வான் ஒரு நாள் சொப்னத்தில் இவருக்கு சேவை சாதிச்சு இவர் திருக்குடந்த தேசிகரை வந்து ஆசிரியம் என்று உத்தரவிட்டார். இதுவரைக்கும் என்ன சிக்கல் இருந்தது அவருக்கு, அவரோ சன்னியாசி, சன்னியாசியா இருக்கிறவாளுக்கு சன்னியாசி ஆச்சாரியாளா கிடைப்பாளான்னா பார்த்துட்டு இருப்பாளே ஒழிய தனக்கு ஒரு கிரகஸ்தன் ஆச்சாரியரா கிடைப்பாரான்னு பார்க்க மாட்டா. அப்படியாக ஒரு மனோபாவம் வராது. அதனால இவர் நல்ல சன்னியாசியான ஒரு ஆச்சாரியரை கிடப்பாரோன்னு நினைச்சுட்டு இருந்தார். ஆனால் சன்னியாசியான ஆச்சாரியால்னா அவருக்கு பாதுகா சேவக ராமானுஜ சுவாமியரிடத்திலே சன்னியாசம் வாங்கிண்டா விட்டு அவருக்கு ஈடாக ஒரு ஆச்சாரியன் தான் அவருக்கு கண்ணில் ஆச்சாரியனாக படுவாரே ஒழியோ கொஞ்சம் சாமானியப்பட்டவாள்லாம் ஆச்சாரியனாக மனசு ஏற்றுக்காது. அதான் அவருக்கு ரொம்ப சங்கடத்தில் இருந்தார். அவர் ரொம்ப பெரியவாளை சேவிச்சு அவளிடத்திலே அன்வயம் பெற்றுண்டா விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறவாளிடத்திலே அதே போல பிரதிபத்தி வைக்கிறதுன்றது எந்த காலத்திலையும் அது ரொம்ப சிரமம். அது யாருக்குமே அது ரொம்ப சிரமம். அது அதே திட்டத்தில் வழுத்தூர் ஆண்டவனும் பூர்வாசிரமத்தில் பிரம்மச்சாரியாயிரும் சன்னியாசம் வாங்கினதுக்கப்புறம் பாதுகா சேவக ராமானுஜ சுவாமிக்கு அப்புறம் பாதுகா சேவக ராமானுஜ சுவாமி மாதிரியே ஒரு ஆச்சாரியன் வேடும் அப்படின்னா அவர் எங்கே போவார். அவர் அப்பதான் அபரியாப்தாமிரதம் சொப்னத்திலே சரி சாதிச்சு கிரகஸ்தாசிரமத்திலே இருந்தாலும் சன்னியாசிகள் எல்லாம் காட்டிலும் ரொம்ப மேலான பிரபாவத்தோடு எப்படி தேசிகன் எத்தனை சன்னியாசிகளை காட்டிலும் எத்தனை ரிஷிகளை காட்டிலும் அற்புதமான பெருமையுடையவர் என்று இருந்தாரோ அதுபோல திருக்குடம் தேசிகன் அதே போல ரொம்ப பெரிய மகாத்மியத்தோடு பரிசுத்தமான ஆத்மாவாய் நல்ல ஆச்சாரியராக இவருக்கு கிடைச்சிருக்கார் என்று அதனாலே அபரியாப்தாமிரதம் உத்தரவிட்டார். ஆஹா, நமக்கு பெருமாள் நல்ல வழி காட்டிட்டார் என்று பெருமாள் கண் திறந்தார். நாமும் ஒரு சன்னியாசி ஆச்சாரியரை தேடின்னு இருக்கச்சே பெருமாள் ஆச்சாரியர்னா சன்னியாசியா இருந்தா, அது சன்னியாசியா இருந்தா தான் பெருமையா. சன்னியாசி போல இருக்கக்கூடிய ஞானானுஷ்டான வைராகங்களுக்குனாலே சிரேஷ்டமானவர் இருக்கார் திருக்குடம் தேசிகன்னு காட்டினார். அதனால அதான் உன்னே சொன்ன எப்படி மாலுகந்த ஆசிரியர் என்று சொல்றது, பெருமாள் காட்டி கொடுத்த ஆச்சாரியாள். அதனால அதே போல பெருமாள் காட்டி கொடுத்த சிஷ்யாள், அதையும் பார்க்கணும். இதே போல திருக்குணம் தேசிகனுக்கும் சொப்னமாயி மூன்று சன்னியாசிகள் ஒருவா அனுகிரகிக்கணும்னு பெருமாள் திருக்குணம் தேசிகனுக்கும் சொப்னம் சாதிச்சார் என்று. இதனால எதுக்காகனா ஆச்சாரியாலும் அவளுக்கு சிஷ்யாளாயிருந்து பின்னால் நமக்கு ஆச்சாரியாளானவாளும் எல்லாரையும் அந்த பரம்பரை எப்படின்னா வாலுகந்த ஆசிரியர் பரம்பரை. இந்த சுவாமி பெருமாளை நியமித்த உடனே ரொம்ப விசுவாசத்தோடே ரொம்ப பக்தியோடே, ஆஹா நாம் சன்னியாசியை தேடிட்டு இருந்தோம், பெருமாள் நமக்கு சன்னியாசியை காட்டிலும் வசந்த நல்ல ஆச்சாரியரை காட்டி கொடுத்தார், உத்தரவாச்சு பெருமாள் உத்தரவாச்சுன்னு சந்தோஷப்பட்டுண்டு திருக்குழந்தைக்கு வரார். சுவாமி திருக்குழந்தை தேசிகனை தண்ட சமர்ப்பிக்கிறதுக்காக வரார். அதே சமயத்தில் இதே போல இவரை போலேயே இன்னும் ரெண்டு சன்னியாசிகள், அவளும் ரொம்ப வயசுல சின்னவா தான், அவளும் சின்ன வயசுலேயே சன்னியாச ஆசிரமத்தை சுவீகரிச்சுண்டவா. அதில் ஒருத்தர் முனியை பார்த்தோம், திருமாலிருஞ்சோலைக்கு பக்கத்தில் வத்திராயிருப்பு, அது சம்பிரதாயமாக சொல்லிச்சே திருவாலிருஞ்சோலைக்கு பக்கத்துலன்னு சொல்லுவது, ஆனால் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு கிட்ட தான் இருக்குது. மதுரையிலிருந்து ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போச்சு, வழியில் வத்திராயிருப்புன்னு ஒரு கிராமம் உண்டு, அந்த வத்திராயிருப்பு கிராமத்தில் அவதாரம் பண்ணி சின்ன வயசுலேயே வைராக்கியத்தோடு சன்னியாசியாகி ஸ்ரீனிவாச யதி என்றதான திருநாமத்தோடு இருந்தார். ஆனால் இவரை பற்றி மற்ற விவரங்கள்லாம் இல்லை, இவர் அடியனுக்கு தெரிஞ்சு இல்லை. இவர் இவருடைய தோப்பனார் யார், என்ன வம்சத்தை சேர்ந்தவர் என்பதெல்லாம் விவரங்கள்லாம் இல்லை, அடியனுக்கு தெரியல. அதே போல் செய்யானம்னு திருநெல்வேலி கிட்ட அழுவாதிருநகர் கிட்ட ஒரு கிராமம், அந்த கிராமத்திலேயாவது அவதரித்து அவரும் சின்ன வயசுலேயே சன்னியாசம் வாங்கிட்டு அது ரங்கநாத யதி என்ற நான் திருநாமத்தோடு அவரும் ஆச்சாரியனை தேடிட்டு இருந்தார். இதெல்லாம் இவாள்லாம் சன்னியாசியாக போனதுனால சன்னியாசி ஆச்சாரியாள் உண்டான்னு தேடிட்டு இருந்தா, எதிர்பார்த்துட்டு இருந்தா. அப்பொழுதுதான் பெருமாள் இவாளுக்கு மூணு பேருக்கும் வழிகாட்டினார், திருக்குடம் தேசிகனை வந்து ஆசிரியிக்கணும்னு. அந்த மூணு பேரும் அவளுக்கு தனித்தனியாக சொப்னமாச்சு, தனித்தனியாக மூணு பேரும் வந்து சேர்ந்தா. வந்து சேர்ந்தது திருக்கோவலூரில் இடைகளிலே ஆயனார் நெருக்கும்படியாக ஒரே நாளிலே வந்து சேர்ந்த முதலாழ்வார்கள் போல வந்து சேர்ந்தா. அதான் பாட்டுக்குரிய பழைய வரும் வரை பண்டொரு கால் மாட்டுக்கருள் தருமாயன் மலிந்து வருத்துதலால் நாட்டுக்கிருள் சக நான் மறையந்தி நடை விளங்க வீட்டுக்கு இடைகளுக்கே வழிகாட்டும் இவ்விளக்கே என்று அந்த ராஷ்டிரிய திரைதாரத்தில் இந்த ராஷ்டிரிய பரம்பரையெல்லாம் இன்னைக்கு நன்னா விளங்குறது எதனாலன்னு, ஆழ்வார்கள் இந்த பிரபத்தி சம்பிரதாயத்தை லோகத்துக்கு பிரகாசிப்பித்தருளினதுனாலே என்று அனுசந்தானம் பண்ணுறார். அது மாதிரி அவ மூணு பேரும் அன்னைக்கு இந்த ஆழ்வார் சம்பிரதாயமாக இந்த ரகசிய பரம்பரையில் இந்த பிரபத்தியை லோகத்துக்கு பிரகாசிப்பித்தருளினாள் என்று, அதுபோல இவாள்லாம் பிரபத்திய லோகத்துக்கு காப்பாற்றி கொடுக்கறதுக்காக ஒன்றா வந்து சேர்ந்தாளாம். சேர்ந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆச்சரியப்பட்டு பார்த்துக்கிறான். மூணு பேரும் சின்ன வயசில் சன்னியாசிகள். ஒரு அப்படி ஒரு பார்வையில யோசிச்சு பார்த்தா சின்ன வயது இளம் வயசுலேயே சன்னியாசியாக இருந்தால் பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி யாரும் இருக்க மாட்டார், ரொம்ப அபூர்வம் அது. அந்த விசிஷ்டாத்வைத சன்னியாசிகளாக துவாரஜி ஊர்த குன்றத்தோட ஆச்சரியமாக திருதண்ட காஷாயங்களோட சிகையோட அப்படி ஜுவலிக்கிறதான பிளேர்னு உபவீதினம் ஊர்த குன்றவந்தம் திரஜகத் புண்ணியபலம் திரிதண்டஹஸ்தம்னு அனுசந்தானம் பண்ணுறா போல. அது சுவாமி ஆச்சரியமான தேஜஸோட மூன்று பேர் அதுவும் வந்து அது இளம் வயதிலே சன்னியாசியா இருக்குதான். அது பார்த்தான்னா அந்த சேவையே ரொம்ப பிரமாதமா இருந்தது. இவா மூணு பேரும் சேர்ந்து திருக்குடம் தேசிகன் ஆசிரியிச்சதுனால தான் லோகம் திடீர் அப்படியே ரொம்ப ஆச்சரியப்பட்டு போச்சு. என்ன விலட்சணமான கோஷ்டி, என்ன அப்படி சின்ன பசங்களா இருக்கிறவா சன்னியாசிகளா வந்திருக்கா, அவள் வந்து ஆசிரியிச்சா திருக்குடம் தேசிகனை, ஏன் வந்து இங்கே வந்தேள்னு கேட்டான்னா, இப்போ ஆறாவது ஆழ்வான் தான் உத்தரவு கொடுத்தார், அதனால தான் கிரகஸ்தராயிருந்தாலும் இவர் தான் நமக்கு சன்னியாசிகளெல்லாம் விட சிரேஷ்டமான ஆச்சாரியர்னு ஆறாவது ஆழ்வானுடைய நியமனம் ஆச்சுன்னு ஆச்சாரியனுடைய பெருமையை இந்த மூன்று பேரும் சொல்ல சொல்ல திருக்குளம் தேசிகனுக்கு பொதுவாக எப்படின்னா சிஷியாளுக்கு ஆச்சாரியாளாலே தனக்கு பெருமை உண்டு, தன்னாலேயும் தனக்கு பெருமை உண்டு, தன் சிஷியாளாலேயும் பெருமை உண்டு. இப்படி சில சந்தர்ப்பங்கள் அமையிறது உண்டு. பெரிய நம்பிகளுக்கு பாஷ்யக்காரனாலே பெருமை வந்துடுத்து, எப்பேற்பட்ட சிஷியர் அப்படின்னு சொல்லி அவருக்கு அப்படி ஒரு பெருமை வந்தது. இப்படி சில பேரை சொல்கிறது உண்டு. அதுபோல் இப்போ மூன்று சன்னியாசிகள் வந்து ஆசிரியிச்சா அந்த மூன்று சன்னியாசிகளும் சின்ன பசங்களாக இருக்கா, இப்போ மூணு பேரும் சேவித்து திருக்குளம் தேசிய இடத்துலேயே சேவித்து தினமும் காலக்ஷேபம் பண்ணுறா, பரிபூர்ணமான காலக்ஷேபமாச்சு. அப்புறம் இவாளை திருக்குடம் தேசிகன் ஆறாவது வாழ்வான் சந்தைகளே கொண்டு போய் ஆச்சாரிய நிஷ்டையாக பரநியாசமும் பண்ணி வச்சார், தொடர்ந்து காலக்ஷேபாதிகள்லாம் சாதிச்சா அது ரொம்ப லோகமே ஆச்சரியப்படும்பையுமாயும் ரொம்ப விலட்சணமாயும் அந்த காலக்ஷேப கோஷ்டியே ரொம்ப அதிசயமாயும் இருந்ததுனால அந்த ஒரு முனித்திரயம் முனித்திரயம்ன்றதான வார்த்தை ரொம்ப பெருத்து போச்சு. அதுலேருந்து தான் வந்தது இந்த முனித்திரய சம்பிரதாயம்ன்றதான வார்த்தையும் வந்தது. சுவாமி வழுத்துராண்டவன் இப்படி மூன்று பேரோட மூன்று பேராக சேர்ந்து திருக்குடம் தேசிகனை ஆசிரியிக்கிறா, திருக்குடம் தேசிகரும் பெருமாள் நியமனமாயிருக்கு என்று முன்னமேயே தெரிஞ்சுட்டு சாதாரணமாக சட்டுன்னு சேர்த்துக்க மாட்டா சிஷ்யாவை, அதுவும் சந்நியாச சிஷ்யால் இளம் வயசுலேயே வந்திருக்கா அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பயப்படணும். ஏன்னா சிஷ்யபாவம் குரும் பிரஜேதுன்னு சொல்லியிருக்கு. சிஷ்யால் நல்ல சிஷ்யாலாக இல்லாமல் போனான்னா சிஷ்யால் பண்ணுற பாவம் ஆச்சாரியனை சேரும்னு சாஸ்திரம் சொல்கிறது. ராஜானம் ராஷ்டிரஜம் பாபம் ராஜபாபம் புரோஹிதம் பர்த்தாரம் ஸ்ரீகிருதம் பாபம் சிஷ்யபாபம் குரும் பிரஜேத்துன்னு ஒரு தர்மசாஸ்திர ஸ்லோகம் இது. அதில் ராஜானம் ராஷ்டிரஜம் பாபம்னு ராஜ்யத்தில் எத்தனை பாபம் இருந்தாலும் அதில் பாதி பங்கு ராஜாவுக்கு உண்டுன்னு. ஏன்னா ராஜ்யத்தில் யாரும் அதர்மம் பண்ணாத படிக்கும், வர்ணாசிரம தர்மத்தை நழுவாத படிக்கும், அது ராஜா எவ்வளவு செய்யணுமோ அவ்வளவு செய்யாமல் வர்ணாசிரம தர்மத்தை எப்படியானா பாழா போகட்டும்னு இந்த காலம் மாதிரி வர்ணாசிரம தர்மத்தை கெடுக்கிறதுக்கே பிரயத்தனப்படும். இப்படி ராஜாவானவன் வர்ணாசிரம தர்மத்தை கெட்டு போக முடியா அலோவ் பண்ணுறதுக்காக, அதனாலே ஜனங்கள் எல்லாம் கெட்டு போனால் அதுக்கு அந்த பாபத்தில் 50% ராஜாவுக்கு உண்டுன்றதுனாலே ராஜ்யம் நாம மகாவியாதிகி அசிகித்சோ விநாசனஹான்னு ஸ்ரீமத் பாகவதத்திலே சுக்கர் சொல்கிறார். இவன் ராஜ்யம் மாதிரி மகாபாவம் எதுவும் கிடையாது. ஊரில் இருக்கிறவங்க பண்ணுற பாவத்தெல்லாம் ராஜா சுமந்துக்க வேண்டியிருக்குன்றதுனாலே ராஜ்யம் நாம மகாவியாதிகின்னு. அதுபோல் ராஜானம் ராஷ்டிரஜம் பாபம் ராஜபாபம் புரோஹிதம், அது மாதிரி ராஜா எதனா தப்பு பண்ணினான்னா ராஜாவிடே இந்த மாதிரி தப்பு பண்ணுற தப்புன்னு சொல்லாமல் சம்பாவனைக்கு பயந்துண்டு அவருடைய ராஜ புரோஹிதர் வாய மூடிட்டுருந்தாருன்னா ராஜாவினுடையதான தனிப்பட்ட பாபத்தில் 50% புரோஹிதனுக்கு உண்டுன்னு சொல்கிறது. ராஜ புரோஹிதாள்னு ராஜகுருக்கள்னு அந்த காலத்தில் உண்டு. அப்புறம் அதே மாதிரி பத்தாரம் ஸ்ரீகிருதம் பாபம்னு சொல்லியிருக்கு. ஆம்டியா பண்ணுற பாவத்தில் ஆத்துக்காருக்கு 50% உண்டுன்னு சொல்லியிருக்கு. இது ரொம்ப சங்கடமான சமாச்சாரம். இவா பண்ணுற புண்ணியம் இவா பண்ண ஆத்துக்கார் பண்ணுற புண்ணியத்திலே 50% ஆம்டியாளுக்கு உண்டு, ஆம்டியாள் பண்ணுற பாபத்தில் 50% ஆத்துக்காருக்கு உண்டு, அதனால் வாண்டானாலும் உண்டுன்னு ரொம்ப கட்டுப்பாடாக சொல்லி வச்சுருக்கா. இது ரொம்ப விசாரிக்கணும், விசாரித்தா இப்போ வேண்டாம் இந்த விஷயம். ஆனால் தன்னுடைய பத்னியும் நன்னம் போலேயே அவர் தர்மிஷ்டியாக இருக்கணும் என்பதற்கு உண்டானதான நிர்பந்தங்கள் எல்லாம் பர்த்தாவும் உண்டாக்கி வைக்கணும். அதே போல பர்த்தா பண்ணக்கூடியதான புண்ணியங்கள் தனக்கு உண்டுன்றதுனாலே பர்த்தாவை அவர் எப்பவும் புண்ணியகாரியம் பண்ணும்படியா ஆம்படியா பர்த்தாவை நிர்பந்திக்கணும். இப்படி ரெண்டு விதமான நிர்பந்தங்களும் பண்ணணும்னு சொல்லியிருக்கா. எப்படி தர்மார்த்த காம மோட்சங்கள்னு சொன்னால் அர்த்தத்துக்கு அர்த்தம்னா பொருள், பொருளுக்காகவும் இன்பத்துக்காகவும் பர்த்தாவை நிர்பந்திக்கிறதுக்கு ரைட் இருக்கா போல, தர்மத்துக்காகவும் பர்த்தாவை நிர்பந்திக்கிறதுக்கு ரைட் இருக்கு பெண்களுக்கு. அதனால அந்த மாதிரி அது என்ன தர்மத்தில் வாளுக்கு 50% பங்கு உண்டு, அதனால பர்த்தாவினுடையதான புண்ணியத்திலே பங்கு உண்டு, அதே போல ஸ்திரீகளுடையதான பாபத்திலே பர்த்தாவுக்கு பங்கு உண்டு என்று சொல்லியிருக்கு. ஆனால் இது இந்த உபன்யாசத்துக்கு சேராத விஷயம். அடுத்தது சிஷ்ய பாபம் குரும் பிரஜயத்துன்னு இருக்கு. அது என்ன சிஷியாள் அசத்தான சிஷியாளை சேர்த்துண்டானா குரும் பிரஜயத்துன்னு சொல்லுறது, ஆச்சாரியாளுக்கு பாவம் வந்துடும் 50%ன்னு சொல்லியிருக்கு. அதனால சன்னியாசியாக சின்ன பசங்க வந்து சேர்ந்தான்னா ஆச்சாரியாள் சேர்த்துக்கிறதுக்கு பயப்படுவா. ஆனால் இந்த சன்னியாசிகளுடைய பெருமையை ஆறாவது ஆழ்வானே உத்தரவிட்டு இருப்பதுனாலே திருக்குளம் தேசிகன் அவளை சாஸ்திரம் சொல்லியிருக்குன்றதுனால பெருமாள் சொன்னான்றதுனாலே சேர்த்துண்டார், சாஸ்திரம் சொல்லியிருக்குன்றதுனாலே பரீட்சை பண்ணினார். அதான் பரீட்சை விவிதோபாயைஹி கிருபையா நிஸ்பிருகோபதேதுன்னு சொல்லியிருக்கு என்பதனால அவளுக்கு அவளுடைய ஞானானுஷ்டான வைராகியங்களை பரீட்சை பண்ணி பெரியவா சொன்னான்றதுனாலே ஸ்கூலில் சேர்த்துருவா. இருந்தாலும் ஸ்கூலுக்கு உண்டானதான அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குமோ இல்லையோ, அதுபோல பெருமாள் சொன்னார்னு சிஷ்யாவை சேர்த்துட்டு விட்டார். ஆனால் அதுக்கு உண்டானதான பரீட்சையை பரீட்சை விவிதோபாயைஹி கிருபையா நிஸ்பிருகோபதேதுன்னு பலவித பரீட்சைகள்லாம் பண்ணி, ஆமாம் குழந்தைகளாக இருந்தாலும் சன்னியாசிகள் நல்ல உத்தமமான சன்னியாசிகளாக இருக்கா, நல்ல ஞானிகளாக இருக்கா, அதனாலே அவளுக்கு காலக்ஷேபம் சொல்லலாம்னு அவன் மூன்று பேருக்கும் காலக்ஷேபம் சொல்கிறார். அப்போது இன்னும் மற்ற சிஷ்யாலும் இருந்தா சுவாமிக்கு, இருந்தாலும் அவளுக்கெல்லாம் முன்னாடி ரத்னம் போலே பிரகாசிச்சு அதனாலே முனித்திரயம் என்றதான ஒரு பெருமையான வார்த்தையை கூட கொடுக்கும்படியாக இருந்தா. இப்படி வழுத்தூர் ஆண்டவன் திருக்குட தேசிகனிடத்திலே ஆசிரியிச்சார். ஆசிரியிச்சு காலக்ஷேபமாச்சு, காலக்ஷேபமாச்சு. அப்புறம் வழுத்தூர் ஆண்டவனோடு சேர்த்து மூன்று பேருக்கும் ஆறாவதாழ்வான் சன்னதியிலே ஆச்சாரிய நிட்டையாக பரதமர்ப்பணம் ஆச்சு. அப்பொழுது ஆறாவதாழ்வான் அனுகிரகிச்சார் என்று ஒரு வார்த்தை அம்மாசத்திரம் சேஷாச்சார் எழுதியிருக்கார். முனித்திரைய சம்பிரதாயம் இவர்களாலே அபிவிருத்தி பண்ண கடவீர் என்று திருக்குடந்த தேசியனுக்கு ஆறாவது ஆழ்வான் அனுகிரகிச்சதா ஒரு வார்த்தை சொல்றா. இது இப்படியாக ரொம்ப பெருமாளுடைய நெருக்கமான ஆச்சாரியனாயும் சிஷ்யனாயும் இவா ஏற்பட்டு பின்னாலே இவ்வாழையிலே நம்ம சம்பிரதாயம் நல்ல அபிவிருத்தி ஆச்சு. இதுக்கப்புறம் பெருமாள் உத்தரவு பிரகாரம் இவர்களாலே முனித்திரிய சம்பிரதாயத்தை நீர் அபிவிருத்தி பண்ண கடவீர் என்று பெருமாள் உத்தரவிட்ட பிரகாரம் திருக்குணந்த தேசிகனும் வா மூணு பேரிடத்திலேயும் காலக்ஷேபமெல்லாம் நன்னா ஆச்சு. பெருமாளும் ஆத்மசமர்ப்பணத்தை சுவீகரிச்சுண்டாச்சு. இனிமே ஒன்றும் குறையில்லை. நீங்களெல்லாம் நம்ம பாஷிகார் சம்பிரதாயத்தை தேசிகன் சம்பிரதாயத்தை அபிவிருத்தி பண்ணுங்கோ. சிஷ்யாள் வந்து ஆசிரயிச்சாள்னா இது நாள் வரைக்கும் நம்ம பெரியவாள் எல்லாரும் பரீட்சை பண்ணி தான் சிஷ்யாவை சேர்த்துக்கிற வழக்கம். ஆனால் இனிமே கலிகாலம், எல்லாருக்கும் பரீட்சைகள்லாம் தாங்காது. அதனாலே உச்சிதமான சொல்பமான பரீட்சைகளை பண்ணி ஓரளவு நம்முடைய அனுகிரகத்தினாலே அவளை அனுகிரகிக்கணும். அதனாலே பரீட்சைகளை குறைச்சிண்டு சிஷ்யாவை சேகரித்து இந்த தேசியன் சம்பிரதாயத்தை ரெண்டா அபிவிருத்தி பண்ணுங்கோ, மூன்று பேரும் அப்படி பண்ணுங்கோன்னு உத்தரவிட்டார். மூன்று பேரும் ஆச்சாரியனுடையதான உத்தரவு என்று சிரசா வகிச்சுண்டா. அப்புறம் அங்கிருந்து புறப்பட்டு அவாவா சஞ்சாரமாக எழுதியாச்சு. சஞ்சாரமாக எழுதி ரொம்ப நாள் அப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு திருப்பியும் ஆச்சாரிய நிலத்தில் திருநக்ஷத்திரத்துக்கு வந்து சேர்ந்தா. வந்து சேர்ந்தபோது வழுத்தூர் ஆண்டவன் சாய்ச்சார், இங்கே ஆச்சாரியாருடைய நியமனம் ஆச்சு, எங்கே போனாலும் சிஷ்யால் வந்து ஆசிரியிக்கிறா, எல்லாம் ஆச்சாரிய பிரபாவம், ஆச்சாரியார் சொன்னபடியே சிஷ்யாவை ரொம்ப பரீட்சை பண்ணாமல் ஓரளவு உச்சிதமான பரீட்சை பண்ணி நிறைய சிஷ்யாளுக்கு எல்லா உபதேசங்களும் பரண்யாசாதிகளும் பண்ணி வச்சுட்டுருக்கேன், எல்லாம் இங்கே திருவடி பலம்தான்னு வழுத்தூர் ஆண்டவன் சாதிச்சா ரொம்ப சந்தோஷம் சகுடம் தேசிகனுக்கு. அப்போ பெருமாள் உத்தரவிட்ட பிரகாரம் நன்னா நடக்கிறதே, பாஷிகாரர் மாதிரி சம்பிரதாயம் நன்னா இந்த நம் சிஷ்யர் நன்னா பண்ணி வைக்கிறாரேன்னு வேதாந்த ராமானுஜ சுவாமியிடத்துல ரொம்ப பிரீத்தி. அதே சமயமே அந்த ஸ்ரீனிவாச யதி ரங்கநாத யதி ரெண்டு பேரும் என்ன விஜாபிச்சா, அடியங்களும் சிஷ்யால் ஆர்ஜனம் பண்ணணும்னு பிரயத்தனம் பட்டோம், ஆனால் இவ்வளவு சிஷ்யால் அடியவங்களுக்கு சேரலை. எங்களுக்கும் சிஷ்யால் மத்தியத்திலே போய் இருந்து கொண்டு சிஷ்யாலை சேகரிக்கிறதுக்கு உண்டானதான ஆசையும் வரமாட்டேங்கிறது. அதனாலே வந்து ஆசிரியிக்கிற சிஷ்யாளுக்கு பண்ணி வைக்கிறோம், ஆனால் சிஷ்யாள் மேலும் மேலும் நம்மளை வந்து சேரும்படியாக ஆக்கர்ஷிச்சுண்டு அவளை சேர்த்துக்கிற ஒரு ஆசை இல்லாமல் அதில் ரொம்ப அவ்வளவா ருச்சி இல்லாமல் இருக்கு, என்ன பண்ணுறது அடியேன் என்று திருக்குண தேசத்தில் விஞ்ஞாபிச்சாலாம். சரி, அப்படியே என்ன ருச்சியோ அதுதான் பிராப்தமாகுது. இதோ இது வேதாந்த ராமானுஜ சுவாமி இவர் சிஷ்யால் அவளே விரத்திலே வந்து ஆசிரிக்கும்படியான ஆகர்ஷிக்கும்படியான வைபவத்தோடு இருக்கார். இவர் இப்படியே இருக்கட்டும், நீங்கள் உங்களை ஆசிரிக்கிறவாளுக்கு நீங்கள் பண்ணி வச்சுருக்கோ. சிஷ்யார்ஜனம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு மேலே போய் விழுந்து செய்யறதும் அதுவும் ஸ்வரூபம் இல்லை. அதனால சிஷ்யால் வந்து ஆசிரியிச்சா வேண்டாம்னு சொல்லாதீங்கோ. அதனால உங்களுடைய உங்களுடைய வைபவத்தினாலே சிஷ்யால் வந்து ஆசிரியிச்சே வேண்டாம்னு சொல்லாதீங்கோ. அதுவும் நியாயம்தான்னு அவள் ரெண்டு பேருக்கும் அப்படி உத்தரவு ஆயிடுத்து. இந்த சுவாமிக்கோ இவரும் சிஷ்யால் வேணும்னு யாரிடத்திலும் போய் என்னை வந்து சிஷ்யனா ஆசிரியுங்கோ, சிஷ்யனா ஆச்சாரியனா வந்து என்னை ஏற்றுக்கோங்கோன்னு வேதாந்த ராமானுஜ சுவாமி அப்படி ஒன்றும் பிரச்சாரம் பண்ணலை. ஆனால் அது அவருக்கு அப்படி பிராப்தமாச்சு. அவருடைய தீபிய வைபவத்தை கேட்டு கேட்டு வாஷிகார் மாதிரி இருக்கார், தேசிகன் மாதிரி காலக்ஷேமம் சொல்கிறார், அப்படியே ஆச்சரியமாக அப்படியே பெருமாளே வந்து நடக்கிற மாதிரி இருக்குது, பேசும் தெய்வமாக இருக்கார் என்று தானே ஒரு பிரச்சாரம் ஏற்பட்டு போச்சு. அந்த சுவாமி நிறைய சிஷ்யால் வந்து ஆசிரியிச்சா, ஆசிரியித்த சிஷ்யாளுக்கு மாட்டேன்னு சொல்லாமல், ஆனால் அப்படியே நிறைய நூற்றுக்கணக்கில் சிஷ்யால் வந்து ஆசிரியிச்சதுனாலே ரொம்ப பிரசித்தமாயிட்டார். திருக்குடந்த தேசிகன் எவ்வளவு பிரசித்தமானாரோ அதே மாதிரி வேதாந்த ராமானுஜ சுவாமியும் பிரசித்தமாயிட்டார். அதில் எப்பவுமே எந்த காலத்திலையுமே கிரகஸ்த ஆச்சாரியாலோட சன்னியாச ஆச்சாரியால்னா அவளுக்கு ஒரு கீர்த்தி அதிகமாக தான் உண்டாருது. அது பார்க்கலாம். தேசிகனை விட ஏன் மணவாள மாமனிக்கு சிஷ்யா ரொம்ப பெருமையாக ஏன் சொல்ல ஆரம்பித்தா சில பேர்னா, வேற ஒன்றும் இல்லை, ஒரு சன்னியாச ஆசிரமத்தினாலே வந்த பெருமை தான். தேசிகனை போலே ஒரு ஆச்சாரியன் இத்தனை ஒரு ஞானத்தோடு இத்தனை கிரந்தங்களை பண்ணிக்கொண்டு பெருமாளோட சகஜ சம்பாஷணம் பண்ணிக்கொண்டு அப்படி சாட்சாத் ஹயக்ரீவ பிரசாதமே வடிவெடுத்தார் போலே, ஐயோ இப்படியாக்கும் தேசிகன் போலே ஒரு ஆச்சாரியம் இருக்க முடியாது. ஆனால் இருந்தாலும் இன்னைக்கு லோகத்தில் தேசிகன்ன உடனே ஆனால் எங்கள் மணவாள மாமனித்தான்னு சொல்லும்படியாக எத்தனை ஆயிரம் பேர் இருக்கா. எதனாலே வந்தது? சன்னியாசத்தினாலே வந்தது. அதனால சன்னியாசிக்கு எப்பவும் பாரத தேசத்திலே ஒரு அதிகப்படியான கௌரவம் இருக்க தான் இருக்கு. வேதாந்த ராமானுஜ சுவாமிக்கு திருக்குணந்த தேசிகனை போலே அவருக்கு அந்த காலத்தில் அவ்வளோ ஒரு பெருமை. அது திருக்குணந்த தேசிகனுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ இப்படி நாம் நம்முடைய பிரயத்தனத்தை நம்முடைய சிஷ்யன் நன்னா நடத்தி வைக்கிறாரே, நம்ம பெருமாள் நியமனத்தை நன்னா நடத்தி வைக்கிறாரே என்று அதனால ரொம்ப அவரிடத்துல ரொம்ப பிரீத்தி அவருக்கு. இப்படியாக எழுந்தருள் இருந்ததுல திருக்குணந்த தேசிகனுக்கு ஹிருதயத்திலே இன்னும் சொல்ல போனா நமக்கு எந்த சிரமமும் இல்லாமல் நம்ம சிஷ்யன் நம்ம சம்பிரதாயத்தை தானே இப்படி நல்லா பிரச்சாரம் பண்ணி நல்லா பண்ணி வைக்கிறாரேன்னு ரொம்ப திருப்தி. அதனால வேதாந்த ராமானுஜ சுவாமியினிடத்துல சிஷ்யன் என்கிறதான ஒரு அபிமானத்தை காட்டிலும் சுவாமி என்கிற அபிமானம் ரொம்ப இருந்தது. அந்த வைராக்கியமும் அந்த ஞானமும் அந்த பக்தியும் எப்படியாக்கும் ஆச்சாரியன் கொண்டாடும்படியான சிஷ்யன் இருப்பது உண்டு இல்லையா? எப்படி பெரிய நம்பிகள் கொண்டாடும்படியான சிஷ்யராக இருந்தார் இல்லையா பாஷ்யக்காரர்? அது மாதிரி மணக்கால் நம்பி கொண்டாடும்படியாக சிஷ்யராக இருந்தார் இல்லையா ஆளவந்தார்? அதுபோல திருக்குழந்த தேசிகனே ஆச்சரியமாக கொண்டாடும்படியாக திருக்குழந்த தேசிகனுமே கூட சிஷ்யன் சிஷ்யன்னு அப்படி கொஞ்சம் ஒரு படி குறைவாக நினைக்காம நம்ம சுவாமி நம்ம சுவாமி எழுந்திருந்தார் வேதாந்த ராமானுஜ சுவாமி ஆச்சாரியன் சாக்ஷாத் சுவாமி. அந்த திருநாமம் இவருக்கு வாய்ச்சிருக்கு. பாதுகா சேவக ராமானுஜ சுவாமி இவருக்கு கொடுத்தார். அந்த திருநாமம் இவருக்கு தகும், நிச்சயமாக தகும். சாக்ஷாத் சுவாமியை போலத்தான் இவருக்கு தகும் என்று எப்படி பெருமாளிடத்தில் எவ்வளவு ஒரு ஒரு ஆசையும் எவ்வளவு ஒரு விசுவாசமும் இருந்ததோ திருக்குழந்த தேசிகனுக்கு, அதே மாதிரி தன்னுடைய சிஷ்யரிடத்துல அவ்வளவு ஆசையும் விசுவாசமும் இருந்தது. இது இந்த இதுதான் பின்னால் இந்த சம்பிரதாயத்துக்கு ஆண்டவன் சம்பிரதாயம்ன்றதான பேர் வரும்படி ஆச்சு. ஒரு சமயம் திருநக்ஷத்திர சமயத்தில் சுவாமி வேதாந்த ராமானுஜ சுவாமி திருநக்ஷத்திர திருக்குழந்த தேசிகன் திருநக்ஷத்திரத்தில் சமயத்தில் புரட்டாதி போராட சமயத்தில் அவர் ஆச்சாரியனை சேவிக்கிறதுக்காக வந்தார். அப்போ தண்டம் சமர்ப்பிக்கிச்சு. அப்போ காலக்ஷேபம் ஆகிட்டு இருந்தது. காலக்ஷேபம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சுவாமி வந்தார். பொது வேதாந்த ராமானுஜ சுவாமி தன்னுடைய அது ஜன்மாவையும் தான் அப்படி ஆசிரம ஆத்திலிருந்து புறப்பட்டு போய் அந்த பாதுகா சேவக ராமானுஜ சுவாமி அனுகிரகித்ததையும் அந்த அனுகிரகத்துக்கும் மேலாக பெருமாளே அனுகிரகித்து ஆச்சாரியனை காட்டி கொடுத்ததையும் அந்த ஆச்சாரியன் காலக்ஷேமம் சொன்ன விஷயம் அனுகிரகிச்சதெல்லாம் எப்படின்னா, தனக்கு அன்னைக்கு தேசிகன் இருந்த காலத்திலே தேசிகன் நமக்கு கிடைக்காம போயிருந்தா எவ்வளவு வருத்தமாக இருக்கும், அந்த மாதிரியான வருத்தம் எல்லாம் படாமல் இன்னைக்கும் ஆஹா தேசிகனோட இருந்த காலத்திலே நாம் இல்லாமல் போனோமே என்றதான துக்கப்படாத இன்னைக்கு தேசிகனே கிடைச்சார் என்று சந்தோஷப்படும்படியா திருக்குழந்த தேசிகன் சாட்சாத்து தேசிகன் நமக்கு உபதேசம் பண்ணுவது போலே, தேசிகன் அனுகிரகம் பண்ணுறது போலே, தேசிகன் காலக்ஷேமம் சாதிக்கிறது போலே நமக்கு கிடைச்சாரே, இப்படி பெருமாள் காட்டி கொடுத்த தெய்வமாக திருக்குழந்த தேசிகன் தனக்கு கிடைச்சாரே என்று ரொம்ப மனசு உருகி போய் இந்த மனசு உருகி ஆறாமதாழ்வான் விஷயமா நம்மாழ்வார் மனசு உருகி பாடினாரே அந்த பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணிட்டு திருக்குழந்த தேசிகனை சேவிச்சார். வாரா வருவாய் வருமென் மாயா மாயா மூர்த்தியாய் ஆறாவமுதாய் அடியேனாவி அகமே தித்திப்பாய் தீரா வினைகள் தீர என்ன யாண்டாய் திருக்குடந்தையூரா உனக்காட்பட்டும் அடியேன் இன்னமுழல் வேணோ அடியேன் இன்னமுழல் வேணோ உனக்காட்பட்டும் அடியேன் இன்னமுழல் வேணோ அகமே தித்திப்பாய் ஆறாவமுதாய் அடியேனாவி அகமே தித்திப்பாய் தீரா வினைகள் தீர என்ன யாண்டாய் திருக்குடந்தையூரா. இந்த பாசுரம் அப்படியே திருக்குடந்த தேசிகனையே அனுசந்தானம் பண்றா போல இருந்தது சுவாமிக்கு, வழுத்தூர் ஆண்டவனுக்கு. வேதாந்தராமானுஜ சுவாமி இந்த பாசுரத்தை சொல்லி சொல்லி கண்ணீராய் அப்படியே உருகி நின்று, தீரா வினைகள் தீர என்ன யாண்டாய் திருக்குடந்தையூரா, தீரா வினைகள் தீர என்ன யாண்டாய் திருக்குடந்தையூரா, தீரா வினைகள் தீர தீர என்ன யாண்டாய் திருக்குடந்தையூரா, திருக்குடந்தையூரா என்ன யாண்டாய் வினைகள் தீர என்ன யாண்டாய், அகமே தித்திப்பாய் வினைகள் தீர என்ன யாண்டாய் என்று ரொம்ப அனுசந்தானம் பண்ணி அனுசந்தானம் பண்ணி இந்த ஆத்மாவுக்கு இப்படி ரட்சகராய் அமைந்த சர்வேஸ்வரனே ஆச்சாரியனா வந்தா போலே அனுகிரகிச்ச பெருமானே திருக்குடந்தையூரா என்ன யாண்டாய் என்று ரொம்ப கண்ணீரோடே கதறி கதறி நெஞ்சு தழுதழக்க விழுந்து விழுந்து சேவிச்சுண்டே இருந்தாராம் திருக்குடந்த தேசிகன். நிறுத்தும், என்ன யாண்டாய், நீர்தான் என்னை ஆண்டவன்னாராம், நீர்தான் என்னை ஆண்டவன்னாராம். என்ன பெருமாளிடத்திலே என்ன பக்தி என்ன விசுவாசம் இருந்ததோ என்ன பிரீத்தி இருந்ததோ அதே போல தன்னுடைய சிஷ்யனிடத்திலே திருக்குடந்த தேசிகனுக்கு அவ்வளவு விசுவாசமும் அவ்வளவு பிரீத்தியும் இருந்தது, அது பக்தியும் இருந்ததுன்னு சொல்லலாம். ஆனால் சிஷ்யனிடத்திலே ஆச்சாரியனுக்கு பக்தி இருந்ததுன்ற வார்த்தை தகாது. ஆனால் உண்மையிலே திருக்குடந்த தேசிகனுக்கு தன்னுடைய சிஷ்யனிடத்திலே அவ்வளவு கௌரவம், அவ்வளவு மரியாதை, அவ்வளவு பிரீத்தி, அவ்வளவு விசுவாசம், அவ்வளவு அனுகிரகம். என்னமா இந்த தேசிகன் சம்பிரதாயத்தை இத்தனை சிஷியர்களுக்கு அனுகிரகம் பண்ணி இத்தனை பேர் ஆத்மசமர்ப்பணம் பண்ணும்படியா, இத்தனை பேருக்கு பரநியாசம் பண்ணி வச்சு, இத்தனை பேருக்கு காலக்ஷேபம் பண்ண, சிரமத்தை பார்க்காம எத்தனை பேர் வந்து ஆசிரியிச்சாலும் மேல 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 காலக்ஷேபங்கள்லாம் சொல்லி சன்னியாச ஆசிரமத்திலே அவ்வளவு உறுதியோட இருந்து எல்லாரும் இன்னைக்கு பாஷ்யக்காரரையே நாம் சேவிக்கிறோம் என்று நினைச்சு கொண்டாட முடியாத இப்படி உத்தமமான ரத்னமாய் தன்னுடைய ஆச்சாரியரான சாட்சாத் சுவாமி போலே அந்த வேதாந்த ராமானுஜ சுவாமி போலே இந்த வேதாந்த ராமானுஜ சுவாமி எழுந்தோடி இருக்கிறாரே என்று ரொம்ப உருகி போய், என்ன ஆண்டாய் என்ன ஆண்டாயின்னு இவர் சொன்ன வார்த்தைக்கு அவர் சொன்னார், நீர்தான் என்னை ஆண்டவன், நீர்தான் என்னை ஆண்டவன் அப்படின்னாரா. எல்லாரும் பிரமிச்சு போயிட்டா, ஒரு ஆச்சாரியன் ஒரு சிஷ்யனை இப்படி சொல்லுவாரோ, ஆண்டவன்ற வார்த்தை யார சொல்லுவா, சர்வேஸ்வரனை தவிர வேறொருத்தருக்கு இந்த வார்த்தை பொருந்துமா தகுமா. இது இப்பேற்பட்ட ஞானாதிகாரியான இப்பேற்பட்ட திருக்குடந்த தேசிகன் தன்னுடைய சிஷ்யரை ஆண்டவன் சொன்னா அது எவ்வளோ வசத்தியான வார்த்தை, எவ்வளோ வசத்தியான வார்த்தை என்று எல்லாரும் பிரமிச்சா. ஆனால் அதனால அவருக்கு ஆண்டவன்றதான திருநாமம் ஏற்பட்டுடலை, அந்த திருநாமம் அப்படி ஏற்பட்டுடலை அவருக்கு. பின்னால் அவர் ஆண்டவன்னு வேதாந்த ராமானுஜ சுவாமி ஆண்டவன் திருக்குடந்த தேசிகன் கொண்டாடினார் என்று அந்த அளவுக்கு தான் வார்த்தை இருந்ததே ஒழி அதனாலே அவருக்கு ஆண்டவன் ஆண்டவன்றதான திருநாமம் வந்து கொடுத்து கிடையாது. ஆனால் பின்னாடி திருக்குணம் தேசிகன் திருநாட்டு கேள்வியாச்சு, சுவாமி வழுத்தூர் ஆண்டவன் அப்புறம் எப்பவும் ஸ்ரீரங்கத்திலேயே தான் எழுதியிருந்தார். ஸ்ரீரங்கத்திலேயே எழுதியிருந்து ஸ்ரீரங்கத்திலேயே பிரவச்சனம் பண்ணிக்கொண்டு ஸ்ரீரங்கம் பூராவும் நல்ல கீர்த்தியோட முன்ன இருந்த சாக்ஷாத் சுவாமி போலே இன்னொரு ஆச்சாரியன்னா இந்த சுவாமி தான் என்று அந்த ராமானுஜ சுவாமி வேதாந்த ராமானுஜ சுவாமி அதே போல தான் இப்போ இந்த வேதாந்த ராமானுஜ சுவாமி என்று கொண்டாடும் முடியாது எழுந்துள்ள இருந்ததுனால இவருக்கு ஸ்ரீரங்கம் சுவாமின்னே திருநாமம், இவருக்கு வேற திருநாமம் கிடையாது. அவர் இருந்த அளவும் அவருக்கு ஸ்ரீரங்கம் சுவாமின்னு தான் திருநாமம், அவருக்கு வழுத்தூர் ஆண்டவன்றதான திருநாமம் அவருக்கு அதுபட அவர் கேட்டது கிடையாது, அவர் திருச்செவியிலே இந்த வார்த்தை விழுந்தது கிடையாது. ஆனால் இந்த ஸ்ரீரங்கம் சுவாமி அதனால தான் எப்பவுமே பார்த்து ஸ்ரீரங்கம் சுவாமி சிஷ்யாள் பரம்பரைன்றதே முனித்திரைய பரம்பரை பூராவும் ஸ்ரீரங்கம் சுவாமி சிஷ்யாள் தான், வேற யாரும் திருக்குடம் தேசியனுக்கு அடுத்தது முனித்திரைய பரம்பரையில் ஆச்சாரியர்னு ஒருத்தர் தான், இவருக்கு கீழே தான் எல்லா முனித்திரைய கலைகளும் ஏற்படும். அது அந்த விவரங்கள்லாம் இந்த வாரம் சொல்ல முடியாது போல இருக்கு, அடுத்த வாரம் சொல்கிறேன். இப்படி எழுந்துள்ளிருந்த வழுத்தூர் ஆண்டவன் அப்புறம் ரொம்ப வார்த்தக்கிய திசையில் எப்பவும் ரங்கநாதனிடத்திலே ரொம்ப ஈடுபாடு, ரொம்ப விருத்தராக எழுந்தருள் இருந்தார். அந்த விருத்தராக எழுந்தருள் இருந்த காலத்திலே ஒரு நாள் ரங்கநாதனிடத்துல ரொம்ப ஆசையோடு எப்படி குலசேகர ஆழ்வார், கண்ணினைகள் என்றுகளோ கழிக்கும் நாளே, பூதலத்தில் என்றுகளோ பொருளும் நாளே, வாயார் என்றுகளோ வாழ்த்தும் நாளே, மலச்சென்னி என்றுகளோ வணங்கும் நாளே என்று ரங்கநாதனை ரொம்ப கண்ணும் கண்ணீருமா சேவிக்கணும் சேவிக்கணும்னு ஆசைப்பட்டுண்டே சன்னதிக்கு போவார். அதுபோல ஆழ்வார் ஆழ்வார் போல வேதாந்த ராமானுஜ சுவாமி ரங்கநாதன மங்களாசாசனம் பண்ணணும்ன்ற ஆசையினாலே ரொம்ப கண்ணீரோடு ஆனந்த கண்ணீரோடு பெருமாளை சேவிக்க போச்சே, அப்பொழுது பெருமாள் அர்ச்சகரை அனுப்பிச்சு ஆண்டவனே வாரும் என்று அழைச்சாராம். அதுதான் பின்னாடி ஆண்டவன் பிரதான திருநாமத்துக்கு. என்ன ஆச்சாரியன் ஆண்டவன் என்று இவரை விவகரித்தத பெருமாள் அதை ஒத்துண்டு அந்த அர்ச்சக முகேன ஆண்டவனே வாரும் என்று அருகே அழைத்து மரியாதைகள்லாம் பண்ணி வச்சு அனுகிரகிச்சார் என்று இந்த விஷயம், இந்த ஒரு நிகழ்ச்சி ரொம்ப ஒரு பெரிய நிகழ்ச்சியாக இருந்தாலும் சின்ன நிகழ்ச்சி. எதனால என்ன, அப்போ சுவாமியோட ரொம்ப சிஷ்யாள் இல்லை. வேதாந்த ராமானுஜ சுவாமி பெருமாளை ரங்கநாதன் மங்களாசாசனம் பண்ண வந்தபோது சொல்ப சிஷ்யாளோட மங்களாசாசனம் பண்ண வந்தார். அதில் கூட இருந்தவர் நாம் இப்போது பின்னாடி திருத்துறப்பூண்டி ஆண்டவன் சொல்லி விளக்குடி ஆண்டவன் சொல்லுவோம், திருத்துறப்புடி ஆண்டவன் சொல்லுவோம், அந்த சுவாமி கூட இருந்தார். அப்போ ஒரு ஸ்ரீனிவாச ராமானுஜ மகாதேசகன் திருநாமம், இவர் தான் பெரியாண்டவனுக்கு ஆச்சாரியர். இந்த திருத்துறப்பூண்டி ஆண்டவன் முதலான இந்த சுவாமிகள்லாம் அப்போ ஸ்ரீனிவாச ராமானுஜ மகாதேசகன் திருநாமம் அவருக்கு, அவெல்லாம் கொஞ்சம் பேர் இருந்தா கூட இருந்தா அப்படி கொஞ்சம் சிஷ்யாளோட பெருமாளை சேவிக்க போன போது பெருமாள் இவரை அர்ச்சகமுகேன ஆண்டவனே வாரும் என்று சொன்னது அப்பொழுது சிஷ்யாளுக்கெல்லாம் பரமானந்தமாயிடுத்து. திருக்குடந்த தேசிகன் அன்னைக்கு இவர் ஆண்டவன் என்று சொல்லி விவகரிச்சு பெருமாள் போலே இவராக்கும் என்று சொன்னது, இப்பொழுது பெருமாள் திருவாக்கினாலேயே இவர் ஆண்டவன் என்று சொல்லும்படியானதான பெருமை ஏற்பட்டதை நினைச்சு, ஆஹா, அன்னைக்கு திருக்குடந்த தேசிகன் அனுகிரகிச்சத இன்னைக்கு பெருமாள் அங்கீகாரம் பண்ணி அனுகிரகிச்சாரே என்று அன்னிலிருந்து திருக்குடந்த திருத்துறப்பூண்டி ஆண்டவன் நாம் இப்போ சொல்கிறோமே அந்த சீனிவாச ராமானுஜ சுவாமி அந்த சிஷ்யாள் அப்பொழுது இந்த சந்தர்ப்பத்திலே இந்த பெருமையை நேர கண்டு கழித்தவர்கள். அதுக்கப்புறம் சுவாமியை விவகரிக்கச்சே ஆச்சாரியர்னு சொல்லாம ஆண்டவன் ஆண்டவன் விவகரிக்க ஆரம்பிச்சா. அப்படி முதல்ல கொஞ்சம் பேர் இவர் ஆண்டவன் விவகரிக்க ஆரம்பிச்சா. அதுல முக்கியமாக அந்த சந்தர்ப்பத்துக்கு பிறகு எப்பொழுதுமே திருத்துறப்பூண்டி ஆண்டவன் தன்னுடைய ஆச்சாரியரை ஆண்டவன் ஆண்டவன்னே விவகரிச்சாச்சு. அதனால அப்புறம் கொஞ்ச நாள்ல வழுத்தூர் ஆண்டவன் திருநாட்டு கேள்வியாச்சு. அன்றைக்கு அந்த ஆண்டவன்றதான பெருமை ஏற்பட்டது பாருங்கோ, அந்த ஆண்டவன்றதான திருநாமம் ஏற்பட்டது பாருங்கோ. அந்த திருநாமத்தை விடாம தன்னுடைய ஆச்சாரியர் எப்பவும் ஆண்டவன் என்று மாத்திரம் விவகரிக்கணும்னு சங்கல்பிச்சுண்டார் திருத்துறப்பூண்டி ஆண்டவன். அவர் தன்னுடைய ஆச்சாரியர் ஆண்டவன் 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 என்று எப்பவுமே சொல்லி ஆண்டவன் இப்படி சாதிச்சாச்சு, ஆண்டவன் இப்படி அனுகிரகிச்சாச்சு, ஆண்டவன் இப்படி யாத்திரை பண்ணியாச்சு, ஆண்டவன் இங்கே எழுந்தாச்சு, ஆண்டவன் மங்களாசாதனம் பண்ணியாச்சுன்னு தன்னுடைய ஆச்சாரியாரை எப்பவும் சிஷ்யாளுக்கு சொல்லச்சே காலக்ஷேபங்களில் இப்படி ஆண்டவன் ஆண்டவன். அப்புறம்தான் அந்த ஆண்டவன்றதான திருநாமம் பிரசித்தி அடைய ஆரம்பிச்சது. அதனால வழுத்தூர் ஆண்டவன் காலத்திலே அவருக்கு ஆண்டவன்றதான திருநாமம் அவ்வளவு பிரசித்தி ஆகலை. கடைசி நாள் வரைக்கும் அவருக்கு ஸ்ரீரங்கம் சுவாமி என்றுதான் திருநாமம் இருந்தது. திருத்துறப்பூண்டி ஆண்டவன் மாத்திரம், அவ கூட இருந்த சிஷ்யாள் மாத்திரம் எப்பவும் ஆண்டவன் ஆண்டவன் என்று கொஞ்சம் பேர் சொல்ல ஆரம்பிச்சா. இப்பெல்லாம் ஒரு வார்த்தை சொன்னா டிவியில உடனே உலகம் பூரா வந்துடுறது. அப்ப இதெல்லாம் சாத்தியம் கிடையாது. கொஞ்சம் தான் சொல்லுவா, சில பேர் பேச ஆரம்பிப்பா, சில பேர் பேச ஆரம்பிப்பா, சில பேர் சில பேர் என்ன ஆண்டவனாமே, ஆண்டவன்ற பெருநாம ஆண்டவன்ற பேர் பெருமாளுக்கு தானே, இவெல்லாம் ஆண்டவன் ஆச்சாரியால சொல்றா, அவ சொன்னா சொல்லிக்கா என்று அப்படித்தான் சில பேர் ஒத்துப்பா, சில பேர் ஒதுங்குவா, இப்படிதான் இருந்தது. ஆனா இந்த சந்தர்ப்பத்தை நேர பார்த்தவர் சாட்சாத் சர்வேஸ்வரன் ரங்கநாதன். ரங்கா உடையவருக்கு உடையவர்னு திருநாமம் சாத்தினா மாதிரி வேதாந்த தேசிகனுக்கு வேதாந்த ஆச்சாரியர்னு பட்டம் கொடுத்தா போலே, தாயார் சர்வதந்திர சுதந்திரன்னு பட்டம் கொடுத்தா போலே, உடையவர் திருவாக்குனாலே ரங்கநாதன் திருவாக்குனாலே சுவாமிக்கு ஆண்டவன் திருநாமம் வந்துடுத்துன்னா எப்படி எப்படி உடையவர் உடையவர்னே சொல்லுவோமோ, வேதாந்தாச்சாரியர் வேதாந்த தேசிகன்னே சொல்லுவோமோ, அதுபோலே நம்ம ஆச்சாரியன் ஆண்டவன் தான் சொல்லணும். இனிமேல் வேற திருநாமம் பெருமாள் உகந்த திருநாமமான அப்படினாலே ஆண்டவன் தான் இனிமேல் அவருக்கு திருநாமம்னு எப்பவும் விடாப்பிடியா தன் ஆச்சாரியனை எப்பவும் என்ன அந்யாதிருஷமான திருநாமம், எப்பேற்பட்ட திருநாமம். முன்னாலெல்லாம் ஆண்டாள்னு உண்டு, முதலே ஆண்டான்னு உண்டு, இது மாதிரி ஸ்ரீ ஆண்டான், பெரியாண்டான், தெய்வவாரி ஆண்டான், திருமங்கை ஆண்டான், இந்த மாதிரி ஆண்டான்னு திருநாமம் உண்டு சம்பிரதாயத்தில். ஆண்டாள்னு நமக்கு ஏற்கனவே பிரசித்தம். இப்போ ஆண்டவன் ஒரு திருநாமம், பெருமாள் சாத்தின திருநாமமான அப்படின்னாலே பெரும் ரங்கநாதன் உடையவர்னு சாத்தினா போலே, தேசிகனுக்கு வேதாந்தாச்சாரியர்னு ரங்கநாதன் சாத்தினா போலே, அதே பெருமாள் உடையவர்னு திருநாமம் சாத்தின அதே பெருமாள், வேதாந்தாச்சாரியர்னு அது திருநாமம் சாத்தின அதே பெருமாள், ஆண்டவன்னு திருநாமம் சாத்தினா, இந்த திருநாமம் தான் நம்ம ஆச்சாரியரை நாம் விவகரிக்கணும்னு ரொம்ப பக்தியோட அவர் திரு திருப்பூண்டி ஆண்டவன் எப்பவும் தன்னுடைய ஆச்சாரியர் ஆண்டவன் ஆண்டவன் விவரிச்சார். அதுக்கப்புறம் திருத்துறப்பூண்டி ஆண்டவன் காலத்துல அவருக்கு சிஷியால் ஏற்பட்டது, சிஷியால் ஏற்பட்டா அவ வேதாந்த ராமானுஜ சுவாமிக்கு அடுத்த சுவாமி இவர் தான் அப்படின்னாலே அந்த ஆச்சாரிய ஸ்தானத்துக்கு இவர் தான் என்றதுனால இவர் ஆண்டவன் ஆண்டவன் விவகாரம் பண்ண ஆரம்பிச்சா. அதனால திருத்துறப்பூண்டி ஆண்டவனுக்கு தான் முதல்ல ஆண்டவன்றதான திருநாமம் பரவலா ஏற்பட்டது. முதல்ல ஆண்டவன்ற திருநாமம் கொஞ்சமா பிரசித்தி அடைஞ்சது வழுத்தூர் ஆண்டவனுக்கு, பரவலா ஏற்பட்டது திருத்துறப்பூண்டி ஆண்டவனுக்கு தான். அதுக்கப்புறம் பெரியாண்டவன் ஏற்பட்டதுக்கு அப்புறம் ரொம்ப பிரசித்தமாகி போச்சு. இந்த விஷயங்கள்லாம் அடுத்த வாரம் சொல்றேன். இன்னும் வழுத்தூர் ஆண்டவனை பற்றி சொல்ல வேண்டிய சில இன்னும் விசேஷ வைபவங்கள்லாம் இருக்கு, நாழி ஆயிடுத்து. அதனால அடுத்த வாரம் இந்த விஷயத்தை தொடர்ந்துக்கலாம். கவிதா கீர்த்திமாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ. ஹரிந்தாசன்
சுவாமி அடியன், ரொம்ப பாக்கியம். அடியன் தாசன், அடுத்த வாரம்
சரி.
அடியன் அடியன்.
Thank you for choosing Reliance. Goodbye.
Thank you.